శ్రీవరిష్రమందా శ్రీరంగలక్ష్మణమునిపద్యే శ్రీమన్వేదాంతరామానుజముని కరుణార్థ వేదాంత యుగ్మం శ్రీమత్ శ్రీవాదయోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమత్ శ్రీరంగనాథాయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమన్వేదాంతరామానుజమునిగురం సంశయే దేశికేంద్రం దళిత పరీశరణం బుక్యానడైవేవర గురుక్కళ్ళే వణకి పునరుళాల్ వెరుంపోదూర్ వంద వెళ్ళల్ பெரிய நம்பியாள வந்தார் முணக்கால் நம்பி நன்னதியவன் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனீஷட கோபன் சேனிநாதன் இன்னும் முத திருமகள் என்றும் பெருமான் திருப்படிகளையே சமஸ்த ஜனனீம் வந்தே ஜைதன்யதன்யதாயினீம் ஸ்ரேயதீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனவரிம் வந்தே கருணா வருணா ரஜைலதுடத்தானாம் ஸ்வயம்வியக்திமுபாகதம் திஷந்து மே தேவ ததாத்மதீயாஹ தேஹாதரங்காநுஜரா கிருதாக்ராஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் பதம் கந்தீம் தத்பதீம் சத்யஜகாமதே எழுவாளும் உள்ளாளன் விண்ணாளன் ஜெருச்செய்யும் நாந்தகமென் ஒருவாளன் மலையாளன் உடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் என்னையாளன் ஏழுலகப்பெரும் புறவாளன் திருவாளன் மீதாக திருக்கண்கள் வளருகின்ற திருவரங்க அண்டனான் மறையும் வேள்வியும் கல்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குளியனும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடல்களும் எழுமா மலைகளும் விஷம்ப மண்டபம் தானாய் நின்றவும் பெருமான் அங்கமான கருமந்தானே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்களிலே பகவத் தியான சோபானம் பகவத் விஷயத்துக்கு நடுவில் அவகாசம் இல்லாம போனதுனால அனுபவிக்கலாம்னு அனத்தியன காலமா இருக்கு என்பதனாலே இந்த விஷயத்தை உபன்யசிக்க வேண்டும்னு சுவாமி உத்தரவு. பகவத் தியான சோபானம்ன்ற தலைப்பு ரொம்ப விசேஷமா சாதிச்சார் சுவாமி. வாஸ்தவத்தில் இதுக்கு எப்படி தலைப்பு வச்சிருக்கணும்னா ரங்கநாத தியான சோபானம்னு வேணா வச்சிருக்கணும். ரங்கநாதன் விஷயமா இருக்கிறது ஏன் பகவத் தியானம்னு வச்சார்னா ரங்கநாதன் தான் சுவாமி பெருமாள், அதனால தான் வச்சார்னா அதனாலே அவன் தான் பகவான், பகவானை பத்தி சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி தேப்பெருமாள் பெருமாள் இல்லையா, திருவேங்கமுடையான் பெருமாள் இல்லையா, இப்படி தலைப்பிலேயே சண்டையை மூட்டி விடுறாரே சுவாமி, நியாயமாயிருக்கு. ரொம்ப நியாயம்தான்னு சொன்னான். ஏன்னா இவரைத்தான் எல்லாரும் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப மத்தவாளெல்லாம் என்ன அப்படின்னா இப்ப சின்ன பெருமாள்னு மரியாதை குறவா சொல்லக்கூடாதுன்றதுனாலே பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான், ஒருத்தர் பெரிய பெருமாளா இருந்தா மத்தவாளெல்லாம் சின்ன பெருமாள் தான் ஆகணும். என்னாலும் சின்ன பெருமாள்னு சொன்னா மரியாதை குறவா இருக்கு, அதனால பெருமாள்னு மத்தவாளெல்லாம் சொல்லிட்டு இவரை பெரிய பெருமாள்னு சொல்லி. ஆஞ்சநேயர் என்ன சொல்றதுன்னு பார்த்தா கருடனை பெரிய திருவடின்னு சொன்னா ஆஞ்சநேயர் சிறிய திருவடின்னு சொல்லணும். ரங்கநாத பாதுகைக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டார், அது என்ன சுவாமி சிறிய திருவடின்னு கௌரவ குறவா சொல்றது, திருவடின்னு சொன்னா போறாதா, அது சித்த திருவடின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவரை பெரிய திருவடின்னு சொன்னா இவரை திருவடின்னு பண்ணி சொன்னா போறாதா அப்படின்னு அது மாதிரி இருக்கு. சிறிய திருவடின்னு ஏதோ இழப்பம் போல தெரியறதோ இருக்கு, அதனால சிறிய திருவடின்னு வியாக்கியானங்கள்ல வராது, திருவடின்னு தான் வரும். திருவடி திருவடி தேசிய நடுக்கச்சே அப்படிதான் எடுப்பார், திருவடின்னு தான் சொல்லுவார். அந்த பிரகரணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது பெரிய திருவடியா சிறிய திருவடியான்னு. ராம சம்பந்தமா இருந்ததுன்னா திருவடின்னா இவர், மத்த சம்பந்தங்களா இருந்த மத்த சமயமா இருந்ததுன்னா திருவடின்னா கருத்மான அந்த மாதிரி. இந்த இடத்துல பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளா இருக்கிறதுனால அதனால அவர்தான் பகவான். ஏன் பெரிய பெருமாள் போனவாரம் சொன்னேன், எல்லா அர்ச்சாவதாரங்களும் எல்லாம் இவருடைய அம்சம்தான், இவருடைய அம்சத்தை வாங்கிட்டு அவள்லாம் அங்கங்க கோயில் கட்டின் இருக்கா, அதனால இவர் தான். அதனால பகவத் தியான சோபானம்ன்றது ரொம்ப சரியான டைட்டில் தான், இவர் தான் பகவான். சரி, அப்படியானா தியான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், தியானம்னா பொதுவா தியானம் பண்றதுன்னா அதே நினைச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், அதே நினைச்சுட்டு இருக்கிறத விட விடாம நினைச்சுட்டு இருக்கிறதுன்றது அர்த்தம். அது விடாம நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு யோகம்னு சொல்றது, இல்ல உபாசனம்னு சொல்றது. பகவத் விஷயத்துல சொன்னா அப்படி வசதியா சொல்லணும். அதனாலே பகவான் உபாசிக்கிறத பத்தி சொல்றாரு. அதனாலே பகவானான ரங்கநாதனை பத்தி தியான ரூபமான உபாசனம் உண்டே, அந்த உபாசனத்தை படிப்படியா சொல்லித்தர ஸ்லோகமான அப்படின்னாலே பகவத் தியான சோபானம்னு பேர் வச்சார். அந்த உபாசனமானது எப்படி இருக்கும்னா, நாம் எல்லாம் அட்டாங்க உபாசனம் பண்றவா, பக்தி யோகம் பண்றவாளே சொல்றது, நாம ஒன்றும் பண்ண மாட்டோம், நம்ம காத்தால இருந்தா சாட்டுட்டு வேலையை பார்த்தோம். அஷ்டாங்க யோகம் பண்றவா அவ எட்டு அங்கங்களோட உபாசனம் பண்ணுவா, அதுக்கு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்றது. அந்த அஷ்டாங்க யோகம் போலயே இதையும் ஒரு அஷ்டாங்க யோகமா கல்பிச்சார் சுவாமி. அது என்ன அஷ்டாங்க யோகம்னா, அங்க யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்ன்றது அதெல்லாம் அங்கம், நாம பண்ணிக்க வேண்டியது. இங்க அஷ்டாங்க யோகமா என்ன சொன்னா, பெருமாளுடைய எட்டு அங்கங்களை படிப்படியா வர்ணிச்சு இது ஒரு அஷ்டாங்க யோகமா சுவாமி நமக்கு இப்ப தியானம் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்குற. சுவாமியினுடைய தியானம் ரொம்ப விசேஷமா இருக்கும். எப்படி வால்மீகி முதலாளவாள் எல்லாம் பேசினா, பேசின பேச்சு சாமானிய பேச்சா இருக்காது. கொஞ்சம் கோபமா பேசினான்னா அந்த சாபமானது ஒரு கல்பகாலம் நிற்கும். அப்படித்தானே விஷயங்கள்லாம் ரிஷிகள்லாம் பேசி வச்சான்னா, சாபம் கொடுத்தான்னா அப்படியே கல்பகாலத்துக்கு அது அப்படியே தான் இருக்கு, அது ஒன்றும் மாறுறது கிடையாது. அதுபோல அதே மாதிரியான வால்மீகி ரொம்ப பக்தியோட பேசினாருன்னா அது அந்த ஸ்ரீ சூக்திகளுக்கும் அவ்வளோ பலம் உண்டு. சாபம் கொடுத்தா எவ்வளோ பலம் உண்டோ அதே மாதிரி அனுகிரகம் பண்ணா அவ்வளோ பலம் இருக்காதா? ஆ, இந்த சாமியாருக்கு சபிக்கிறதுக்கு தான் பலம் இருக்கு, அனுகிரகம் பண்றதுக்கு பலம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அவளுடைய அனுகிரக வார்த்தைகள் ரொம்ப பலமா இருக்கும். அதுபோலத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய இந்த பகவத் தியான சோபானத்திலே சுவாமி தியானத்தை சொல்றார். அதனால அந்த தியானமானது ரொம்ப அழுத்தமான தியானம் அது, அவருடைய அளவிலே தியானம் பண்ணதை சொல்றார். நாம இந்த ஸ்லோகத்தை எப்ப சொல்லுவோம்னா, ஒரு வேளை கோவில்ல விநியோகம் ஆச்சே, ஸ்ரீமான் வெங்கடநாதாரி கவிதார்கி கேசரி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லச்சே, விநியோகம் வரத்துக்கு பெண்டிங் டைம் இருக்குமோ இல்லையோ, அதனால நடுவில் சில பேர் சொல்லிட்டு இருக்கும், அதுவும் சில பேர் தான் சொல்லிட்டு இருக்கும். அது மாதிரியான நீக்கு போக்க சொன்னோமோ சொல்லலையோன்னு சொல்ல முடியாத ஸ்ரீசூக்திகள் அண்ணு இருந்தாலும் அதையாவது நமக்கு சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆனா சுவாமியினுடைய திருவாக்கிலே வார்த்தைகள் ரொம்ப பலமான வார்த்தைகள், ரொம்ப சக்தியான வார்த்தைகள், உபாசனமே அமைஞ்சதான வார்த்தைகள். அந்த உபாசன ரூபமான தியானத்துல முதல் ஸ்லோகத்தினாலே பெரும்பெருமான மொத்தமா அனுபவிச்சார். அதான் போன வாரம் பார்த்தோம், தனியனோட சேர்ந்து பார்த்தோம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாரிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சனிசத்தான் சதாகிருதி, சுவாமியினுடைய தனியன் அனுசந்தாரம் பண்ணிட்டு முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னு பார்த்தோம். அதுல திருஷ்யதே ரங்க மத்தியே, முதல்ல பெருமாளை சேவிச்சா எப்படி தெரியாருன்னு, ஒரே ஜோதிர்மயமா தெரிகிறார் அப்படின்னார். பெருமாளை முதல்ல தூரத்திலேருந்து முதல்ல கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி சேவிச்சா ஜோதிர்மயமா தெரிகிறார், கிட்ட நெருங்கினா மட்டும்தான் அவயம் அவயவமா சேவையாருது அப்படின்ற அம்சத்திலே சொன்னார். எப்பேற்பட்ட ஜோதிஷா இருக்காருனா, அந்தர் ஜோதி கிமபி அமினா மஜ்ஜன யோக திருஷ்டே சித்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனானாத வியசனஜமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே, திருஷ்யதே ரங்க மத்தியே. கண்ணாலே காண கிடைக்கிறானே, எந்த தத்துவம் கண்ணால காண கிடைக்காதோ அந்த தத்துவம் கிடைக்கிறதே, கண்ணால காண கிடைக்கிற தத்துவமா இது, இந்த மாம்ச கண்ணுக்கு கிடைக்கிற தத்துவமா இந்த தத்துவம், அந்தர் ஜோதி கிமபி அமினான், அவ யோகிகளுக்கு கிடைக்கிற தத்துவமாச்சு, அந்த தத்துவமானது இங்கே காண கிடைக்கிறதே. காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வெயிலந்த தோல் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தான். ஐயோ, திருவள்ளுவர்ல வந்து பார்த்தேன், இப்படி கிடக்கிறதே ஒரு பரந்தத்துவம், இப்படி கிடக்கிறதே ஒரு பரந்தத்துவம். யார் வேணா வந்து சேவிக்கிறார் சுவாமி, 1% ஸ்ரத்த இருக்கிறவா, 2% ஸ்ரத்த இருக்கிறவா, 3% ஸ்ரத்த இருக்கவா, ஸ்ரத்தையே இல்லாதவா, எல்லாரும் வந்து சமமா வந்து சேவிச்சுட்டு போறாளே, இவா சேவிக்கும்படியாக கிடக்கிறானே. காசையாடையும் அன்னைக்கு ராம அவதாரம் பண்ண பெருமாள், தசரத சக்கரவர்த்தி அப்படியாகவும் 60,000 வருஷம் தர்மத்தையே பரிபாலனம் பண்ணி அதுக்கு மேல அஸ்வமேதையாகம் பண்ணி அதனுடைய பலனாக பிறந்து அப்படி அவதரிச்ச பெருமாள், கிருஷ்ணனாய் வந்து அன்னைக்கு அத்தனை எத்தனை பேரோட புண்ணியமோ தெரியல, கிருஷ்ணா வந்து அவதரிச்சான், அப்படியான பெருமாள் இப்ப யாருமான ஒரு புண்ணியம் பண்ணாலும் சுவாமி எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போறான், இந்த ஊருக்குள் கிடந்தானே இந்த மாதிரி சொல்ற வழக்கம். அக்ஷாவதாரம்னா கிடைக்கிறானே பெருமாள், கிடைக்கிற பெருமாளா இது. விற்பெருவிழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழா சற்றவன் தன்னை புறமிரி செய்த சிவனு துயர் களை தேவை பத்தளர்விய கோல் கையில் கொண்டு பாட்டன் தன் தேர் முன் நின்றானே. சிற்றவை முனியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேன். திருவல்லிக்கேணில இந்த மண் பூமியில பாக்குற பரதத்துவமா சுவாமி, இவனுக்கு கும்பிடுற தெய்வங்கள்லாம் கண்ணுக்கு ஆப்பிட மாட்டேங்கிறது. யாராவது சொல்லியிருக்காளா இந்திரனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் ஏதாவது சொல்ல முடியுமா? இவனை கும்பிடுற தெய்வங்கள்லாம் கண்ணுக்கு ஆப்பிட மாட்டேங்கிறது, இவன் இப்படி ஆப்பிடுறானே அப்படி திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படி. திருவல்லிக்கேணில மாத்திரம் இல்ல சுவாமி, இந்த தெருவழியா கூட போனா ஒரு நாள் பார்க்கலாம் சுவாமி. இந்த திருவழியா கூட ஒரு நாள் போறாரு இந்த அசோக்கங்கிற வழியா. திருவல்லிக்கேணி கண்டேனே இப்படி கிடைச்சானே அப்படி, இந்த கண்ணுக்கு கிடைக்கிறானே பெருமாள்னு அவள்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா. கிடைக்காத பெருமாள் கிடைக்கிறானேன்னு சொல்லுவா. அது போல இங்க சொல்ற கிடைக்காத பெருமாள் கிடைக்கிறாரே இங்க துஷ்யதே ரங்க மத்தியே அப்படி அப்படியே நெஞ்சு பதன் பதன் அடிச்சுக்கிடுது. இப்படி கூட எங்கேயானா இவ்வளவு வசந்த தத்துவமாக்கும் இவ்வளவு எளிமையா கிடைக்குமா? அதுவும் எங்க கிடைக்கிறதுன்னா ரங்க மத்தியே அப்படின்னு. இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நைமிஷாரண்யம் காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்க வேண்டாம், பதிரிகாசிரமா மலை ஏறி போக வேண்டாம், திருவயங்குளம் பிரதான கல் ஏறி போக வேண்டாம் சுவாமி, திருப்பார்கடல் ஒரு சமுத்திரம் தாண்டி போக வேண்டாம், எங்க பார்க்கலாம் அப்படின்னா சுவாமி ட்ரெயினும் போறதான், பிளைட்டும் போறதான், காரும் போறதான், மாட்டு வண்டியும் போறதான் சுவாமி. அந்த மாதிரி ஒரு ஊர்ல நட்ட நடுவில் கிடக்குறான் ரங்க மத்தியே அப்படின்னு. மத்தியே கிடக்குறான்னா என்ன அர்த்தம்னா அது கூட ஊர் எல்லையில ஒரு ஓரமா நம்ம காட்டழகிய சிங்கர் அப்படின்னா கொஞ்சம் தேடிட்டு போனோம் தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி கிடையாது. ஊருக்குள்ளேயே ஈக்குவி டிஸ்டன்ஸா எல்லாரும் நாலா பக்கத்துல இருக்கிறவாளும் அப்படி ஈக்குவி டிஸ்டன்ஸா வந்து சேவிக்கலாம். அப்படி வந்து அப்படிப்படுத்தன்னு இருக்கான் சுவாமி. ஏன்னா நான் எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் சமம் தான், நான் யாருக்கும் தூரம் கிடையாது, நான் எல்லாருக்கும் ஈக்குவி டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன்னு சொல்றா போல வந்து படுத்துன்னு இருக்கான். ரங்க வந்தே அப்படி ரங்கம்னா என்ன அப்படின்னா சினிமா தியேட்டர் நடத்தும். என்ன பரதத்துவத்தை எங்க போய் பார்க்கலாம் சுவாமினா, ஏதோ கோவில் பெருமாள்னா கோவில் போய் பார்க்கலாம்னு சொல்லுவா, அப்படிதான் சொல்ற வழக்கம். ஆனா நான் உபாசிக்கிற பெருமாளை எங்க போய் பார்க்கலாம்னா, நான் உபாசிக்கிற பெருமாள் சினிமா தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம் சுவாமி. அந்த மாதிரி எங்க இருக்கா? ஏன் சுவாமி அதுக்கு சினிமா தியேட்டர்னு பேர் வச்சா அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல சுவாமி, அவனால ஊர் கெட்டு போச்சு, அதனால அதனால ஊர் கெட்டு போச்சான், அதனாலதான் அப்படின்னு. யாரால ஊர் கெட்டு போகும் அப்படின்னா ரொம்ப சொல்றா, சினிமாக்காரால்தான் ஊர் கெட்டு போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்ல. அதனால ஒரு நடனாலே கெட்டு போச்சு. யார் நடன் அப்படின்னா, நிறைய வேஷம் போட்டுக்கிறவனு தானே நடன் சொல்லுவா. அதனால நிறைய வேஷம் போட்டுண்டு நிறைய வித்த காட்டுறவன் படுத்துட்டு இருக்கிற இடமான அப்படின்னாலே அவனால ஊர் கெட்டு போச்சு சுவாமி. அதனால அவனை வச்சு சொல்லிவிட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாம் கூட உண்டு, கே கே நகர், ஜே ஜே நகர், பெரியார் நகர், ஏதோ நல்ல புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் பேர் வச்சிருக்கான் இந்த ஊருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு இவனை கொண்டு ஒரு பேர் வைக்க கூடாதா? அதனால சரி சினிமாக்காரா வந்து படுத்துட்டு இருக்கிறானோ அதனால ரங்கம் வந்து ரங்கம்னு பேர் வச்சோம். அப்படியா இவர் என்ன சுவாமி வித்த காட்டுறாரு அப்படின்னா, அதான் இவர் என்ன வித்த காட்டுறாருன்னு அது போன வருஷம் நம்ம வாசிச்சுட்டோம் இங்க. இதே மாதிரி அனதீன சமயத்துல அவர் தசாவதார ஸ்தோத்திரம்னு சொல்லி அதில் முதல் ஸ்லோகத்துல சொல்றார். இவர் வித்த காட்டுற பெருமாள்னு சொன்னாருங்க. தேவோன சுபம் ஆதனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம். அதனால பத்து வித்த காட்டியிருக்காரு இந்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த வித்த காட்டுற பெருமாள் வந்திருக்கிறதுனால அந்த ஊருக்கு அது ரங்கம்னு பேரு. அதனால ரங்கம்னா ரங்கத்து நடுவுல இவர் படுத்துட்டு இருக்கார். பாயு நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனாறு திருநன்மாரும் தோளும் தாமரை கண்களும் துபரிதழ் பவளவாயும் அயசீரு முடியும் தேஷும் முடியரோர்க்கு அகலலாம். இந்த தேஜஸ் சுவாமி நெஞ்ச விட்டு போக மாட்டேங்குவார். தேஷும் அடியரோர்க்கு அகலலாமே. அதனால ரங்கநாதன் திவ்ய தேஜஸ் அபராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடே திருவரங்கத்திலே திருவழியிலே சனித்துக் கொண்டிருக்கிறதான சர்வசௌந்தரியத்தையும் ஒரு ஸ்லோகத்தினாலே முதல் ஸ்லோகத்துல அனுபவிச்சு காட்டுறார். அதுவும் அந்த ஜோதி கிமபி அமினாம். சுவாமி போன ஸ்லோகத்தையே தாண்ட மாட்டேங்கிறீரா? ரொம்ப ரோகம் எப்பத்தான் இருக்கிறது நாலு கிளாஸ் இல்லையா அப்படின்னா முதல் ஸ்லோகம் ரொம்ப வெயிட்டான ஸ்லோகம். அதனால அப்படியே யோசிச்சா போன வாரம் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னும் கூட நிறைய விட்டுட்டோம் போல தோன்றது. அப்புறம் திருப்பி 100 ரூபாய் யோசிச்சா திருப்பி விட்டா போல தோணும். அதனால தாண்டி போறதுதான் பெஸ்ட். இருந்தாலும் கொஞ்சம் திருஷ்யதே ரங்க சித்தாரத்னம் சுலபமிகனா சித்தி மோக்ஷானுரூபம். ஜோதிஹின்ற சப்தத்துக்கு ஜோதிஷ்னு ஒரு சப்தம் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா திவ்யமங்கள விக்கிரகம்னே அர்த்தம். சம்பிரதாயத்துல ஜோதிஷ்னு வர இடத்துல எல்லாம் திவ்யமங்கள விக்கிரகம்னு வியாக்கியானம் பண்ற வழக்கம். ஜோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகும். திருவேங்கடமுடையான பத்தி சொல்றது, ஜோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி, ஜோதிர்மயமா இருக்கிறவன் திருவேங்கடமுடையான்னு சொல்றது. வளருளி மாயோன் வருவிய கோயில் திருமாலிருஞ்சோலியை பத்தி சொல்லச்சே வளருளி மாயோன் அப்படியே மேல 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 பொங்குறவன் தேஜசோ தேஜோமயமா இருக்கிறவன் சொல்றது. என்ன தேஜஸ்னா அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு ஒரே ஜோதிர்மயமா இருக்கிறதுனால தஜோதிஹி. அந்த ஹிருதயத்திலே தெரியக்கூடியதான அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகமாச்சேன்னு சொன்னாராம். அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம்னா என்ன சுவாமி? அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு வேற ஒரு வார்த்தை உண்டு, ஸ்வயம் பிரகாசமான சுத்த சத்துவ திரவியம்னு பேரு. ஸ்வயம் பிரகாசமான சுத்த சத்துவ திரவியம் காலக்ஷேபத்துல ரகசியங்கள்லாம் வரைச்சு அதை பத்தி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்வயம் பிரகாசமானதுன்னு அர்த்தம். ஸ்வயம் பிரகாசமானதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்வயம் பிரகாசமானதுன்னா நாம ஒண்ணு லைட்டு போட்டு பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். ஸ்வயமே பிரகாசிச்சாதானே ஸ்வயம் பிரகாசம். நாம ஒண்ணு லைட்டு போட்டு பார்க்க வேண்டாம் சுவாமி. இந்த சூரியன் இருக்கு அதுக்கு என்ன லைட்டு போட்டு பார்க்கணுமா? தீபம் இருக்கு அதுக்கு ஒரு லைட்டு போட்டு பார்க்கணுமா? டியூப் லைட் இருக்கு கரண்ட் வரலன்னா அப்போ வேணா லைட் போட்டு பார்க்கணும். கரண்ட் இருந்ததுன்னா அதனால ஸ்வயம் பிரகாசம்னா தானே பிரகாசிக்கிறதாச்சு அப்படின்னார். ரங்கநாதன் தானே பிரகாசிக்கிறாரன்னு நெய் விளக்கு போட்டாதான் சுவாமி தெரிகிறார். அதுவும் நெய் விளக்கு அதுக்கு பெரிய உபயம். ஆண்டவன் திருக்குடந்த ஆண்டவன் கூட அதுக்கு சாஸ்வதமானதான நிதியை ஏற்படுத்தியிருக்கார். நெய் விளக்கு போட்டா தானே தெரியும். அதுன்னு சுவாமி ஸ்வயம் பிரகாச வஸ்து கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம அவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் சுவாமி, என்ன பண்றோம்? ஸ்வயம் பிரகாச வஸ்து கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. ஆனா இருந்தாலும் சில பேர் புண்ணியம் பண்ணிருக்கா அவளுக்கு தெரியறது. அப்படி யார் என்ன கிமபி யமினாகாம். அது சில யோகீஸ்வரால் அவ புண்ணியம் பண்ணிருக்கா அதனால அவளுக்கு ஸ்வயம் பிரகாச வஸ்து அனாயாசமா தெரியுது. அவ சேவிச்சுட்டு சொல்றா இது ஸ்வயம் பிரகாச வஸ்துன்னு சொல்றான். இப்போ நமக்கு அவ சொல்றது கேட்டுதான் ஓஹோ அப்படியா, இதனால என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நமக்கு அவ்வளவு பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன அவன் பெருமை இருக்கட்டும் சுவாமி, நம்ம பாவம் இவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சுவாமி தேசியம் சாதிக்கிறார், அந்த மாதிரியான யமிகளுக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய வஸ்துவானது ஸ்வயம் பிரகாச வஸ்துவானது. ஸ்வயம் பிரகாசமா சேவை சாதிக்கலன்னாலும் பரவாயில்ல வழக்காவது போட்டு பாத்துக்கிட்டோம்னு வந்து சேவை சாதிக்கிறார். ஒருவேடியா கிடைக்காம போயிடுறதோ இல்லையோ, வாயு இருக்கோ இல்லையோ, வாயு தத்துவம் எங்க நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? தெரிய மாட்டேன்றது. அதுக்கு விளக்கு போட்டா மட்டும் தெரிஞ்சிருமா? வாயு தத்துவம் அந்த மாதிரி தெரியாது. அது மாதிரி சில தத்துவங்கள்லாம் என்ன பண்ணாலும் தெரியாதுதான், விளக்கு போட்டாலும் தெரியாதுதான். ஆனா இந்த பெருமாள் ரொம்ப கிருபையினோட என்ன பண்ணார், ஸ்வயம் பிரகாச வஸ்துவா இருந்தா கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இவ்வளவு முட்டாளா இருக்கிற ஜனங்களுக்காக சரி விளக்காவது ஏத்தி பாத்துக்கிட்டுமே திருஷ்யதே, கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து சேவை சாதிக்கிறான். தெரியாத வஸ்து தெரியறதுன்றது ரொம்ப அபூர்வமான அபாரமான விஷயம். அவர் தெரிஞ்சுட்டார்ன்றதுனால நமக்கும் சரி போனா 2 நிமிஷம், அவ போங்க போங்கன்னு சொல்ல மாட்டாளா சுவாமின்னு 2 நிமிஷம் சேர்க்கணும். திருவேங்கடமுடையான சேவிக்குச்சே அவ போங்க போங்கன்னு தள்ளுறதுனால நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆச்சா போச்சாலும் சேவிச்சுட்டு வந்துடும். இங்கே 7:30 இன்னும் 1:30 பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் மவுசே இருக்காது பெருமாளுக்கு. இருக்குமா மாமா? இருக்காது நினைக்கிறேன். திருவாராதனத்துல காத்தால திருவாராதனத்துல ஒரு சேவை, அதுமோ நிறைய பணம் கட்டி போய் உட்காந்து சேவிக்கிறேன் அப்படின்னா சில பேர் அப்படியே கண்ணை மூடி அப்படியே சேவிச்சுட்டே இருப்பா, பார்த்தோன்னா அப்படியே கண்ணு அப்படியே தலை சுத்தும் கொஞ்சம் அப்படியே பார்த்தா ஆடுவா தலை ஆடுவா. என்ன பண்றது? அப்புறம் ஆகிறது நமக்கு ஒரு கணம் சேவிக்கிறதுனால உற்சாகமா சேவிச்சிடும், 1 மணி நேரம் சேவிக்கிறதுன்னா அங்கேயும் தான் தூக்கம் வந்து. அதனால நம்ம அளவு அவ்வளவுதான். அப்படி இருக்குச்சே அந்த ஜோதிஹி திருஷ்யதே அப்படின்னு உள்ள இருக்கிற ஜோதிஷ் வெளியில தெரியுது சுவாமி. ஒரு விளக்கேத்தி பார்த்து எல்லாரும் சேவிச்சுடுறா. அந்த வஸ்து ரொம்ப வசத்தியான வஸ்து, விளக்கேத்தியே பார்க்க வேண்டாம் சுவாமி, அப்படியே சேவிக்கலாம் சுவாமி. அப்படியான தத்துவமாச்சு அந்த ஜோதிஹி கிமபி அமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே. அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா அஞ்சனம் யோக திருஷ்டேஹே அப்படின்னு பெருமாளே மையா இருக்கார். ஏற்கனவே பெருமாள் மையவண்ணன் குஞ்ச குழல் விந்தாள். பெருமாள் எப்பவும் கருப்பாதான் இருப்பார் பெருமாள். சரி, இந்த கை இந்த மை எந்த மாதிரியான மை அப்படின்னா, அது லோகத்துல எத்தனையோ மை இருக்கு, ஆனா இருந்தாலும் இந்த மை வித்தியாசமான மை சுவாமி. லோகத்துல என்னென்ன மை இருக்கு, சில பேர் மை இட்டு பாக்கண்ணு கொஞ்ச நேரம் இச்சு பார்த்தாலும் அழ ஆரம்பிச்சுக்குவோம், ஏன்னா அது கண்ணு கறிக்கும். அப்புறம் சில பேர் என்ன மை இட்டுக்கிறா, அவ மைய எடுக்கிற அழக பார்த்தா மத்தவாளுக்கு வியாமோகம் தொடரும். என்ன மாதிரி வியாமோகம்னா, லோகத்துல இருக்கிற சந்தோஷத்திலாம் கூட இந்த சந்தோஷம் தான் ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல பாக்கணும்னு தோன்றும். அந்த மாதிரியான மை சில பேர் எட்டுக்கிறா, அதே அஞ்ஞானத்தை வளர்த்துடும். ஆத்மாவுக்கு அனுரூபமான சுகம் என்னன்றதை மாத்தி காட்டுறது, அந்த மாதிரி அஞ்ஞானத்தை வளர்க்கிற மை சில திரு. அப்புறம் இன்னும் சில மணி இருக்கு, அந்த மைய பேர்பட்டதுன்னா அது எங்கெங்க என்னென்ன புதையல் பெரியவா வச்சுட்டு போனா சொல்லாம கொள்ளாம இந்த கழங்கெல்லாம் போயிடுச்சுக்கள். அது என்னமோ தெரியல, கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருக்கணும், நாமளே வச்சுக்கணும் நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு புதைச்சு புதைச்சு வச்சுட்டு கடைசியில சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருப்பா. ஆனா இருந்தாலும் வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்பா வார்ந்த நீர் குழி கண்கள் முழற்ற நினைச்சா போறா வாவா. அதனால திடீர்னு தன்னை மீறி அவா கிளம்பி போயிடுறாள, அவ்வளவுதான். குடத்துல போட்டு வச்சதெல்லாம் புதைச்சு வச்சதெல்லாம் காணாம போயிடுறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மை இருக்கு, அதெல்லாம் தாந்திரிகாள் மாந்திரிகாள் அவெல்லாம் வச்சுக்கோ. அந்த மாதிரியான மை உண்டு. இது என்ன மை அப்படின்னா சுவாமி, இது அந்த மாதிரி மை எல்லாம் இதை காட்டாது சுவாமி. இது விசேஷமான மை. என்ன மை அப்படின்னா, இது இந்த மை இந்த மையே காட்டும் சுவாமி அப்படின்னா, இந்த மை இந்த மையே காட்டும், ரங்கநாதனையே காட்டக்கூடியது. ரங்கநாதன் பெருமாள் சித்தோபாயம்னு சொன்னா, அந்த சித்தோபாயமா இருக்கக்கூடியவன் மை. ஏன்னா சித்தமான உபாயத்தை காட்டும், ஆக மையானது உபாயமா இருக்கிறவனே உபாயத்தை காட்டுவான். இந்த மை தான் அந்த மைய காட்டும். அதனால இந்த மை ரொம்ப விசேஷமானது. என்னன்னா, இது இந்த மை யார் உபயோகப்படுத்திக்கிறான், யோக திருஷ்டேஹே அப்படின்னு யோகிகள்லாம் கண்ணில் போட்டு பாத்துக்கிறான். பெருமாளை ஏன் கருப்பா வச்சிருக்கான்றதுக்கு உள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நார்த் இந்தியாலாம் வெளுப்பா வச்சுக்கிறான், திரிமூல்யா வெள்ளையா வச்சுக்கிறான், பழுக்கு கல்ல வச்சுக்கிறான். அதுதான் அந்த கல், அந்த ஊர்ல அந்த கல் ரொம்ப சௌரியமா கிடைக்கிறது, பாலிஷ் பண்ணா பளபளன்னு இருக்குன்றதுனால அப்படி வச்சுக்கிறான். ஆனா வாஸ்தவத்திலேயே பெருமாள் கருப்புன்னு வேற சொல்லியிருக்கா. அதுல இந்த தியானத்துக்கு ரொம்ப சுலபமான வர்ணம் எதுன்னா, கருப்பு தான் ரொம்ப சுலபமான வர்ணம். தியானத்துக்கு ரொம்ப சுலபமான வர்ணம் எதுன்னா, கருப்பு தான் ரொம்ப சுலபமான வர்ணம். அந்த அந்த கருப்பு அந்த அந்த கருப்புல கான்சன்ட்ரேஷன் ஈஸியா வந்துடும். இங்க மற்ற கலர்லன்னா கான்சன்ட்ரேஷன் ஈஸியா வராது. அதனால யோகாபியாசத்துக்கு ரொம்ப சௌரியமானது எந்த வர்ணம்னா, கருப்பு வர்ணம் ரொம்ப சௌரியமான வர்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த மனசு மனசு ஒருமைப்பாடு அடையணுமோ இல்லையோ, அந்த ஏகாகிர சித்தத்துவம் வரணுமே. அந்த ஏகாகிர சித்தத்துவம் வர்றதுக்கு ரொம்ப சுலபமா தியானம் பண்ணினானா, கருப்பை தியானிச்சுட்டே வந்தான்னா டக்குன்னு மனசு அடங்கிடும். அதனாலயுமே ரொம்ப கருப்பு ரொம்ப தேவைதான். இப்ப நமக்கு ஏகாகிர சித்தம் வேணும், ரங்கநாதனை பாக்குற அளவுக்கு ஏகாகிர சித்தம் வேணும். ஆனா அதுக்காக கருப்பா இருக்கிறதெல்லாம் நினைச்சுட்டு இருந்தா வந்துடாது. ஏதாவது கருப்பை நினைச்சுட்டா வந்துருமாண்ணா. அதனால எந்த கருப்பை நினைச்சுக்கலாம் அப்படின்னா, யானை கூட கருப்பா தான் இருக்கு சுவாமி. அதனால நினைச்சுட்டா வருமானா, புண்ணியதமமாயும் இருக்கணும் கருப்பாயும் இருக்கணும்னா எந்த தமம்னா, மறிக்கண்டாயினே ஆழ்வார் பாசுரம் அதான் சொன்னார். அது பெருமாள் மூலவரை சேவிக்கிறோம் பாருங்க, அது மூலவரை சேவிச்ச கருப்பை நினைச்சுட்டு மனசுல ஒருமைப்பாட்டு அப்படி கொண்டு வந்தமானா ஈஸியா உண்டு. அதனால ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு எந்த கருப்பு ரொம்ப வசதியா இருக்கும் சௌரியமா இருக்கும் தியானம் பண்றதுக்கு, ரங்கநாதன் கருப்பே சௌரியமா இருக்கு சுவாமி. அதான் சொல்றாரு, அஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபம் சிந்தாமணின்னு ஒண்ணு, அது எல்லாத்தையும் கொடுக்கும். கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்றா. கேட்டதெல்லாம் கொடுக்கும்னா அந்த சிந்தாமணி கிட்ட போய் இதுவெல்லாம் கேட்கறதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டா கொடுக்குமோ அப்படின்னா, இல்ல அது அது கொடுக்காது சுவாமி, அந்த விஷயத்துல அது ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னா. அதான் இங்க சொன்ன சித்தி மோக்ஷானு ரூபம், சித்திகளையும் கொடுக்கும் மோட்சத்தையும் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு சிந்தா ரத்னம் சுவாமி இந்த ரங்கநாதன். அப்படியா, அந்த ரத்னம் கிடைக்காதே அப்படி, இந்த ரத்னம் கிடைக்கிறதேன்னு சுலபம் இகனா, ரொம்ப சுலபமா கிடைக்கும். அது எங்க கிடைக்கும்னா தேவலோகத்துல கிடைக்கும், இது எங்க கிடைக்கும்னா ஈகா கிடைக்கும், இங்கேயே கிடைக்கும் சுவாமி, இங்கேயே கிடைக்கும்னா எல்லாருக்கும் கிடைக்குமா, உமக்கு மாத்திரம் கிடைக்குமா, யோகிகளுக்கு மாத்திரம் கிடைக்குமா, நகான்னு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு விட்டார். நம்ம எல்லாரும் கிடைக்கும்னா என்ன அர்த்தம், நாம சித்தி வேணும்னு கேட்டா நமக்கு கிடைக்கிறது, மோட்சம் வேணும்னு கேட்டா நமக்கு கிடைக்கிறது, எல்லாரும் கோட்டில ஒன்னா போறா பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பெருமாளை போய் சேவிக்கச்சு சில பேர் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்துடுறா, ரங்கநாதா உன்னுடைய நித்தியோத்சவங்கள் பக்ஷோத்சவங்கள்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி மங்களாசாசனம் ஆழ்வார் மாதிரி மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தா போற்றி போற்றி எல்லாரும் அப்படியான்னு தெரியல. சரி, அப்ளிகேஷன் தான் எடுத்துட்டு போறா, அப்படியே ஒவ்வொரு அப்ளிகேஷனா எழுதி ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போய் ரங்கநாதன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறா. அவளுக்கும் பெருமாள் எப்பேற்பட்டவர்னா சிந்தாரத்னம் அப்படிங்கிற சிந்தாரத்னம் கிடைக்கும். அதனாலதான் நகான்னு போட்டார். நகன்னா யாருன்னா எல்லாம் நம்மள மாதிரி எல்லாரும், யார் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ எல்லாருக்கும் பெருமாள் அப்படிதான் இருக்காருன்னு அர்த்தம். நகன்னா நம்ம எல்லாரையும் சேர்த்து, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்ளிகேஷனா போடுவோம் பெருமாளுக்கு, எல்லாரும் தனித்தனி அப்ளிகேஷன் வச்சிருக்க மாட்டாளா, அதான் சொன்ன எல்லாருடைய அப்ளிகேஷனையும் வாங்கிட்டு அனுகிரகம் பண்ற பெருமாள் அப்படின்னு அர்த்தம். சிந்தா ரத்னம் சுலபம். அடுத்து தீன அநாத வியசனசமனம், இதுதான் ரொம்ப வியசனசமனம் அப்படின்னு. வியசனம் எல்லாம் போக்குற பெருமாள் என்ன வியசனம் அப்படின்னு கேட்டு, நமக்கு என்ன வியசனம் இருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லா கஷ்டத்தையும் போக்குவார். என்ன இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய திருவாக்குனாலே வந்தா இங்க வேற ஏதாவது விஷயம் இருக்கணும், அதனால இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னா தீன அநாத வியசன சமனம். தீனர்களுடையும் அநாதர்களுடையமான வியசனத்தை போக்குறவன். தீனர்கள் யாரு, அநாதர்கள் யாரு அப்படின்னா, தீனர்கள் தீனர்கள்னு சொன்னான்னா என்ன, ஒன்னும் இல்லாதவா சுவாமி, தன்னிடத்துல ஒன்னும் இல்லாதவா தீனர்கள், ரொம்ப தைன்ய ஸ்தித்தில இருக்கான்னு அர்த்தம். தைன்ய ஸ்தித்தில யார் இருக்கா அப்படின்னா, நம்மாழ்வார் தான் இருக்காருன்னுட்டான். நம்மாழ்வார ரொம்ப தைன்ய ஸ்தித்தில இருக்காரு அப்படின்னு தெரியல, நாம ஒன்னும் அவரை பார்த்ததில்ல, அவர் ஒன்னும் அவர் பாஸ்புக்கை நம்மகிட்ட காட்டினது கிடையாது, அதனால அவர் என்ன சேர்த்து வச்சாருன்னு தெரியல. சொல்லியிருக்காரு சுவாமி, என்ன சொல்லியிருக்காரு, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்ற கெத்தின் நிலேன் தலவினே, அந்த மாதிரி தீனால் நடத்தும் அகிஞ்சனால் நடத்தும் அகிஞ்சனால் நடத்தும் சம்பிரதாயமா சொன்னா தீன சேர்த்து அகிஞ்சனால் நடத்தும். தவத்துளார் தம்மில் அல்லேன் தரம் படைத்தாரில் அல்லேன் உவர்த்த நீரு போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் துவர்த்த சிவாயினாக்கே துவக்கர துரிசனானே அவத்தமே பிறவிதண்டாய் அரங்கமான கருளானே. தொண்டருடுப்படியாழ்வார் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றார். தவத்துளார் தம்மில் அல்லேன், நான் ஒன்றும் பெரிய தபஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, நல்ல காரியெல்லாம் ஒன்றும் பண்ணல, அது நான் போனா போறது சுவாமி அப்படின்னு தபஸ் பண்ணல புண்ணியம் பண்ணல அப்படின்னாலும் சில பேர் என்ன வச்சுங்க தபஸ் பண்ண சுவாமி சுவாமின்னு சொல்லி கை கூப்பிட்ற சுவாமியா இல்லைன்னாலும் பரவாயில்ல, தனம் படைத்தார் இல்லைன்னு பணக்காரனா இருந்தானே, அப்புறம் இந்த சுவாமியா இருந்தா என்ன பண்றது, பணக்காரனா இருந்தாக்கா எவ்வளவு பேர் கை கூப்பிடா சுவாமி, அதனால சுவாமியாலானா இருக்கணும் இல்லைன்னா பணக்காரனாவான இருக்கணும் ரெண்டும் இல்லாம சுவாமி எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு. ஒவ்வொருத்த அப்படியா அப்படின்னா, சரி மரியாதை இல்லாம இருந்தாலும் பரவாயில்லையே, எல்லாரும் மதிக்கணும்னு எதிர்பார்க்கணும்னு, மதிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் சுவாமி, ஏதோ அவர் பாட்டுக்கு அவர் இருந்துட்டு இருக்காரு, அவர் பொழப்ப அவர் பார்த்துட்டு இருக்காருனாவது என்ன யாராவது அந்த அளவுக்காவது பேசுவாளோ அப்படின்னா, ஒவ்வொருத்த நீரு போலா எந்தனும் உற்றவர்க்கு ஒன்றும் இல்லேன்னு அப்படின்னு. உப்பு தண்ணி கணத்துலேயே எடுத்து பார்த்தா உப்பு தண்ணி இது எதுக்கு ஆகும் அப்படின்னா, செடிக்கு விட்டா செடி பழா போயிடும்னா, துணி துவச்சா என்ன ஆகும்னா துணியெல்லாம் கருத்து போயிடும்னா, பாத்திரத்துக்கு பாத்திரம் தான் அரிசி போயிடும்னா, சரி இனிமே எடுக்க வேண்டாம் தீர்மானம் பண்ணாங்க தண்ணி, அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் உபயோகப்படாது. ஒவ்வொருத்த நீர் போலா எந்த உற்றவர்க்கு ஒன்றும் இல்ல. அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணு சொல்ற, சரிப்போ புண்ணியமும் பண்ணல, அதனால சுவாமியும் கிடையாது பணக்காரரும் கிடையாது, அப்புறம் ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒன்னும் உதவுறது கிடையாது, அதனால ஊர்ல இருக்கிறவாளும் வெறுத்துட்டா. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆத்துல மாமியாவது எங்க இவர் தான் எங்க இவர் தான் ஒரு வார்த்தை சொல்லுவாளோ இல்லையோ அப்படின்னு. ஐயோ அதையும் கேட்கற துவர்த்த செவாயினார்க்கே துவக்கர துரிசனானே, எங்க இவர்னு மாமி வாயத்திறந்து சொல்ல மாட்டேன்றா, அந்த அளவுக்கு நான் மோசமா இருக்கேன். ஆத்துலயே எனக்கு இவ்வளவு வேண்டா விருப்பம் என்னிடத்துல அப்படின்னு சொன்னா பாருங்க. அதனால எங்க போனாலும் எல்லாருக்கும் வேண்டாம்னு இருக்கு, யாருக்கும் கௌரவமா இருக்கு. அவத்தமே பிறவி தந்தாய், அரங்கமான கௌரவ நான் என்னத்துக்குதான் பிறந்தனும் தெரியல அப்படி அவளெல்லாம் சொல்ற. தீனாள் அத்தீஞ்ச நாள் அவளுக்குன்னு ஒண்ணும் இல்லை, ஒரு சாமர்த்தியம் இல்ல, ஒரு யோக்கியதையும் இல்லை. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், அதனால இந்த மாதிரி தீனா அநாத வியசனசமனம் ஆழ்வார்களை சொல்லிட்டார் சுவாமி. தீன அநாதாள் ஆழ்வார்களா அப்படின்னு, ஆழ்வார்களே தீன அநாதாள்னு சொல்லிட்டானா. அப்புறம் தினம் ஆழ்வார் திருவடி ஆழ்வார் திருவடின்னு சொல்லிட்டு இருக்க, நாமெல்லாம் எந்த கோஷ்டியை சேர்ந்தவா அப்படின்னு. சுவாமி தலைவர் எப்படியோ அப்படித்தான் தொண்டரத்தினால நம்மளும் அதே கோஷ்டி தான் சுவாமி. தீனானாதவியசனசம் நம்மளும் அதே தான். அப்புறம் தீனர்கள்னு சொன்னா போறோமா, அநாதவியசனசமனம் அநாதாள் யார் அப்படின்னு. அதே தீனர்கள் தான் சுவாமி, அநாதாளாம் இருக்கா. அநாதர்னா யாருன்னா நாதன் இல்லாதவான்னு அர்த்தம், கதி இல்லாதவான்னு அர்த்தம், அனன்ய கதிகள் அர்த்தம். அகதிகளா இருக்கிறவா பெருமாளை தவிர கதி இல்லாதவாளா இருக்கிறவா, அது மாதிரி ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் அப்படின்ற ரெண்டு விஷயம் மாத்திரம் நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்குவா சுவாமி. அவளுக்கு என்ன கஷ்டம்னா வியசனம் சமணம். அவளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வானசேஷதவா கிரமஸ்வா. இத்த சொன்னா யார் கேட்டுப்பான்னு கஷ்டம், வேற ஒண்ணு. நான் பண்ண பாவத்தையும் மன்னிச்சுக்கோ, பண்ணிட்டு இருக்கிற பாவத்தையும் மன்னிச்சுக்கோ, பண்ண போற பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சுக்கோ இப்படின்னு சொன்னா யார் கேட்டுப்பா அப்படி, யாராவது இந்த வார்த்தையை கேட்டுப்பாளா? அப்பாவுக்கு பிள்ளைக்கும் ஆல பிள்ளையா அப்பாவை வையறான், விஷப்பட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஏற்கனவே விஷனே அதையும் மன்னிச்சுக்கோ, இப்ப விஷயத்து இருக்கனே இதையும் மன்னிச்சுக்கோ, இனிமே வெய்வனே அதையும் மன்னிச்சுக்கோ அப்படின்னா எந்த அப்பா மன்னிச்சுவான் சுவாமி? என்ன சொல்றாரு, யாரன்னா மன்னிச்சுக்கோளா சுவாமி? ஆபீஸ்ல பாச வெய்யறான், ஏற்கனவே பாச பத்தி மொட்டைக்கடதாசி எல்லாம் போட்டிருக்கான். இப்ப எல்லா மொட்டைக்கடதாசியும் எடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தான் பாஸ் கிட்ட, இந்த மொட்டைக்கடதாசி எல்லாம் நான் தான் போட்டேன் சாமி ஓமா வருது. அப்புறம் எடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப வேற வெய்யறான், இவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தி வரலையே, அதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கையில போட்டு. அப்புறம் என்னன்னா, நாளிலேருந்து என்னென்ன வெய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கான் பேப்பர்ல, அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சா, இதெல்லாம் நாளிலேயே சர்க்குலர் கூட போறேன் சுவாமி. இவ்வளவு வெய்யறவனா பொறுத்து பாருங்க சுவாமி, கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான சேஷதா கிரமஸ்வான் யவன் பொறுத்துவான் சொல்லு. அந்த மாதிரி பொறுத்துட்டாதான் நமக்கு இனிமே பொழப்பு ஓடும் போல இருந்தது ஆபீஸ். அவன் பொறுத்து பாருங்க சுவாமி, இப்படி யார் பொறுத்துப்பான்னு பார்த்தானா, இந்த ரங்கனாதான் பொறுத்து பார்த்து. அதான் ஏற்கனவே சஞ்சித பாபம் என்ன, பிராரப்த பாபம் என்ன, உத்தராகம் என்ன, எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய ஆன பெருமாள் உத்தரவோடும்னு பார்த்தாரோ. எந்த தெய்வமும் பொறுத்துக்காது இவ்வளவு அபச்சாரத்தை, இந்த தெய்வம் பொறுத்துக்கும் ஆகுமா. அந்த வியசனம்னா எதனால வந்ததுன்னா, இந்த பாபத்தினால தானே வருது இல்லையா. ஏற்கனவே பண்ண பாபம், பண்ணிட்டு இருக்கிற பாபம், பண்ண போற பாபம் எல்லாம் இந்த பாபங்கள்னாலதானே வருது. அதனால நம்ம காலக்ஷேபத்துல கேள்வி வரும் தெரியுமோ இல்லையோ, பண்ண பாபம் ரைட்டு நிறையவே பண்ணிருக்கோம், அது ரெண்டு அக்ரீடு. அப்புறம் பண்ண போற பாபம் அப்படின்றது அது நிச்சயமா பண்ணதான் போறோம், இப்பவுமே கேரண்டி தான். பண்ணிட்டு இருக்கிற பாபம்னு ஒண்ணு உண்டா சுவாமி? பெருமாள் போய் சேவிச்சு சரணாகதி பண்ணிட்டு இருக்குச்சே, பண்ணிட்டு இருக்கிற பாபம்னு ஒண்ணு இருக்குமாண்ணா அப்படின்னு நம்ம இருக்குமா சொல்லுவோம். இருக்குமோ இல்லையா, என்ன சொல்ற அதுல மாமா, இப்ப பண்ணிட்டு இருக்கேன், ஜோ பண்ணிட்டு இருக்கேன்னு பாபம் ஒண்ணு உண்டானா தெரியல. அவர் கரெக்டா சொல்லிடுவார், ஏன்னா அந்த காலக்ஷேபத்துக்கு வந்திருக்காரு. அதனால பண்ணிட்டு இருக்கிற பாபம் ஒண்ணு உண்டா அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கிற பாப்பமே நிறைய உண்டு, பண்ணிட்டு இருக்கிற பாப்பமே நிறைய உண்டு. இருந்தாலும் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம், இன்னும் ஜட்மெண்ட் வரல, அநியாய கேஸ் தான் போட்டிருக்கோம், என்ன பண்றது. வைஷ்ணவால் மேல 12 திறமை நீட்டு இருக்கிற சுவாமி மேல கேஸ் போட்டிருக்கா சுவாமி. சில பேர் ஆச்சாரியன் மேலேயே கேஸ் போட்டுருவாளானுக்கா, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு இருக்காளு. கோவில்ல பெருமாளுக்கு கோவில்ல மரியாதைகளுக்கு எல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு கேஸ்ல போயிட்டு இருக்கும், இந்த மாதிரி நிறைய உண்டு தெரியுமோ. அதனால பகவத் பாகவத அபச்சாரங்கள்லாம் எப்பவுமே அப்படி கரண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நிறைய பாபம் உண்டு. உத்தியோகம் போறதே பாபம் தானே, சுவதர்மத்தை விட்டுட்டு உத்தியோகத்துக்கு போறோம். இதை சொன்னானே இந்த உபன்யாசம் கேட்கறதுக்கு எல்லாரும் பயந்து போயிடுவா. திருமூலியோ ஐயோ ஐயோ, இவர் வாயை திறந்தாருன்னா கேட்டுக்கவே முடியலையே. நாம பண்றதுதான், ஆனா இருந்தாலும் இவர் சொல்லச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்குது கேட்டுக்கிறதுக்கு அப்படின்னு. அதனால கிருதான் கிரியம் வர்ணாசிரம தர்மத்தை விட்டுருக்கிறதே பெரிய பாபம் தான் இல்லையா. அதனால நாளைக்கு ஆபீஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இன்னைக்கு வந்து பெருமாள் சேவைக்கு வரும். அதனால கிரியமான பாபங்கள் இருக்கதா இருக்கு, இல்லாம எல்லாம் ஒண்ணும் இல்ல. கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் அதான் சொன்னார் தேசிகன் சொன்னார். ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்படியா பண்ணிக்கிற பாவம் பண்ண போற பாவம் பண்ண எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஏன் சொன்னார், பாஷிகார் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்றதுக்கு பண்ணதுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பண்ண போறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ரங்கராஜன் கிட்ட சொல்லடா இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால அவர் அதே மாதிரி பண்ணி காட்டியிருக்காரு. நமக்கு ரொம்ப சௌகரியமான வழியா இருக்கு. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவா மூணு லோகத்திலையும் ஒரு ஆச்சாரியார் கிடையாது சுவாமி, ஒரு சம்பிரதாயம் கிடையாது. அதனால ரொம்ப சௌகரியம். அதான் யசான சமானம் அப்படின்னு. நம்ம கஷ்டம் எங்க தீரும்னா அது ஸ்ரீரங்கத்துல தீருமோ, அதுவும் ரங்கநாதன் கிட்ட தீருமோ. அதான் ஆச்சாரியெல்லாம் காட்டியிருக்கா. பாஷிகார் வேற ஸ்பஷ்டமா வேற எழுதி வேற வச்சுட்டு போயிட்டார். ஆனா தீனானாத யசன சமனும் இப்படி அகிஞ்சனாலாயும் அகதிகளாயும் இருக்கக்கூடியவா பிரபன்னாள் இருக்காளே, அந்த பிரபன்னாளுடையதான சிரமத்தெல்லாம் தீக்கிறவர். முன்ன என்ன சொன்னார் அப்படின்னா பக்தி யோகத்துக்கு லட்சியமா இருக்கிற பெருமாள் அங்க சொன்னாரா, இப்ப பிரபத்தி யோகத்துக்கு லட்சியமா இருக்கிற பெருமாள் இப்ப சொல்ற பெருமையை சொன்னார். அந்தர்ஜோதிகிமபியமினான்னு ரொம்ப பெரிய விஷயம் பெருமாள்னு சொன்னார். இப்ப என்ன சொன்னார்னா சுலபமிகனஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன ரொம்ப எளிமையான பெருமாள் ரொம்ப கிட்ட இருக்கிற பெருமாள் என்றதான் எளிமையை சொல்றாராம். தீனானாதவ் யசனசமனம். ஆமா பரத்வ சௌலபியம் ரெண்டும் அதுதான் குழஞ்சு குழஞ்சு வருது. பரத்வம் பரத்வம் நிஜமான வசத்தியான பரத்வம், சௌலபியம் நிஜமான வசத்தியான சௌலபியம். அதனால ரெண்டும் குழஞ்சு வர தத்துவமா இருக்கும். சுலபமிகனஹா சித்தி மோக்ஷா தீனானாதவ் யசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம். அதனால தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கிறவர் சுவாமி அப்படின்னா. அப்படியா தெய்வங்க தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கிறவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்திரன் சந்திரன் அவளுக்கெல்லாம் தெய்வமா இருக்கார் அப்படின்னு சொன்னா அது என்ன நன்னா வேலை சுவாமி. அவளுக்கெல்லாம் தெய்வமா இருக்காருன்னு பெருமாளை சொல்றது அவங்க ஒரு நன்னா வேலை சுவாமி. அவளுக்கு தெய்வமா இருக்கிறது ஒரு பெருமையா அப்படின்னு சுவாமி தெய்வங்களாச்சே. அப்ப அவளெல்லாம் போய் வசத்தியா சொல்லாம மட்டமா சொல்லலாமா அப்படின்னு. அவள் எல்லாம் மட்டம்னா எல்லாம் கர்ம பத்தாள் தான், எல்லாரும் நம்மள மாதிரி தான். அதுக்கு என்ன நம்மள நாம பாவின்னு சொல்லிக்கலாம். அவளை பார்த்து இந்திரன சந்திரனையை பார்த்து மகாபாவின்னு நாம சொல்லக்கூடாது. அவ்வளவு அவ்வளவுதானே ஒழிய இந்த கும்பலுக்கெல்லாம் பெருமாள் சுவாமின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? அது நன்னா இல்லையே இல்லையா? எப்படி சிஷ்யா எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னான்னா வைஷ்ணவாளா இருக்கா சிஷ்யாள் ஏதாவது சுவாமி அந்த வைஷ்ணவாளா இருக்கா வைஷ்ணவாளுக்கு எல்லாம் ஆச்சாரியனா இருக்காரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இந்த சுவாமி சுவாமி யார் அப்படின்னா எல்லாம் பெந்த கொத்தைகள்லாம் இவர் தான் சுவாமி ஆச்சாரியன் தான். அது மாதிரி ஏதோ நம்மள மாதிரி உருப்படாத ஜென்மங்கள் இதுக்கு இல்லாம ஒரு இவாளுக்கு சுவாமியா இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்ல இல்ல. அவளை பத்தி அவ்வளவு இலக்கமா சொல்ல வேண்டாம். ஆனா இருந்தாலும் இங்க சொல்றது என்ன விஷயம்னா தெய்வதம் தெய்வதானாம் அப்படின்னு தெய்வங்கள்லாம் யார்? நமக்கு தெய்வம் பெருமாள் தான் சுவாமி. அதான் பெருமாளுக்கெல்லாம் பெருமாளா இருக்கார் சுவாமின்னு சொல்லிட்டாரு. பெருமாளுக்கு எல்லாம் பெருமாளா இருக்காருன்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு? ஆமா ஸ்ரீமத் ராமாயணத்துல அப்படிதான் சொல்லியிருக்காரு. சகபத்யா விசாலாக்ஷா நாராயண உபாகமத்து பெருமாள் ரங்கநாதனை யார் சேவிச்சா அப்படின்னா ராமனே வந்து சேவிச்சார்னு சொல்றாளு. தெய்வதம் தெய்வதானாம் ராமனே வந்து சேவிச்சிருக்கார் சுவாமி. ராமன் வந்து சேவிச்சான்னா அப்ப அப்ப பெருமாளுக்கு எல்லாம் பெருமாளா இருக்காருன்றது அது நிச்சயம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சுவாமி. சரியான சம்ஸ்கிருதம் தெரியாம சொல்றீரே. என்ன சம்ஸ்கிருதம் தெரியல அப்படின்னா தெய்வத்தம் தெய்வத்தியான்னு சொன்னா பரவாயில்ல, தெய்வத்துக்கு தெய்வம்னு சொன்னா பரவாயில்ல. ஆமா எங்களுக்கு ராமன் தெய்வம் தான், தெய்வத்துக்கு தெய்வம் தான் ராமன். இவருன்னு சொல்லிவிட்டார் தெய்வத்தானாம் தெய்வம்னு சொல்றாரு. தெய்வத்தானாம் தெய்வம்னா எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமா இருக்கிறோம் தானே அர்த்தம். எல்லா தெய்வங்களும் தெய்வமா இருக்க அப்படின்னா எல்லா பெருமாளும் வந்து சேவிக்கிறாரா இவரை அப்படின்னு கேட்டா. எல்லா பெருமாளும் இவரை வந்து சேவிக்கிறான்னு சொன்னா நல்லா இருக்கா? அதனால இது என்ன கதை ஒண்ணும் இல்லையா சுவாமி? மிருசம்மன் வந்து சேவிச்சாரன்னா ரங்கநாதன் அது மாதிரி ஒண்ணும் கதை இல்லையா? ஒன்னும் கிருஷ்ணன் வந்து சேவிச்சாரன்னா அப்படி ஒன்னும் கதை இருக்கா மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சொல்ற? தெய்வதான பலராமன் வந்து சேவிச்சார். பலராமன் தீர்த்த யாத்திரை வந்தாரா? தீர்த்த யாத்திரை பிரகடனம்னு ஒன்று இருக்கு பலராமன் கதை. பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு வந்தார், அது ஒரு கதை. அந்த கதை இப்ப சொன்னா அது இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லாத கதை, அதனால வளர்த்த வேண்டாம். தீர்த்த யாத்திரைக்கு வந்தார், அப்புறம் அவர் வந்து சேவிச்சு போனார். அதுலயே விசேஷமா பலராமன் சேத்துவுக்கு வந்தாராம், சேத்துவுக்கு வந்தாராம். சேத்துவுக்கு வந்தா இந்த சேத்து ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ஆச்சரியமானது. அங்க இருக்கிறவா புரோகிதாள் இருப்பாளோ இல்லையா? இப்போ எல்லா ஊர்லயும் பெருமாள் வந்தா கூட புரோகிதாள் இருந்து சொல்லிக் கொடுத்தாதான். பெருமாள் என்ன அப்படின்னா, அப்ப என்ன அப்படி ஆச்சரியமா இருக்கும். சேத்துவுக்கு போனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தான் பலராமன். என்ன விஷயம் அப்படின்னா, அப்படியே திருத்துழாய் வாசன் அடிச்சது. என்னைக்கு அன்னைக்கு ராமன் சாதத்தின் திருத்துழா அந்த சேத்துல எங்கேயோ உயிர்ந்து கிடக்காங்க. அந்த வாசனை கமகமா நடிச்சுனா அவர் மூக்கு ஸ்பெஷல் மூக்கு கண்டுபிடிச்சுட்டாரு அவர் அப்படின்னு சொல்லுவா. அது போல அப்படின்னா ராமன் சேவிச்சிருக்கார், அப்புறம் அடுத்து இவர் சேவிச்சிருக்கார், பலராமன் சேவிச்சிருக்கார், எல்லாம் பெருமாள் சேவிக்கிறாளே இல்ல. அப்ப கூட திருப்தியா இல்ல சுவாமி. ஏன்னா தெய்வதம் தெய்வதானாம் அப்படின்னு பகுவஜனம் தான் போட்டிருக்கு. ஏன் பகுவஜனம் மூணு பேராவது சேவிச்சாதான் பெருமாள் வந்து தெய்வதானாம். மூணு பேர் சேவிக்காம ரெண்டு, இப்போ ஒருத்தர் சொன்னேன் சமாளிச்சுட்டு, ரெண்டு பேர் சொன்னேன் இப்படி சமாளிச்சுட்டு, அப்புறம் மூணாவது பேர் யாராவது பெருமாள் வந்து சேவிச்சிருக்காரா? இங்க மூணாவது பேர் யாரும் சேவிக்கலையா சுவாமி? மூணாவது பேர் சேவிக்கலாம். அவதாரத்துல பெருமாள் மத்திய கோர்மவராக மூர்த்தி சேவிக்கலன்றதுனால அப்படி சொல்லாதுங்க. நிறைய ரிஷிகள் வியாசர் வந்து சேவிச்சிருக்காரு, நாரதர் வந்து சேவிச்சிருக்காரு. வாழ என்ன சாமானியப்பட்டுவாழ பெருமாளுடைய அவதாரம் தான் சொல்லியிருக்காரு. பெருமாள் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசரை பத்தி சொல்லச்சு அவர் பெருமாளுடைய அவதாரம், தன்வந்திரிய பத்தி சொல்லச்சு அவர் பெருமாளுடைய அவதாரம், நாரதரை பத்தி சொல்லச்சு அவர் பெருமாளுடைய அவதாரம், சனத்குமாரை பத்தி சொல்லச்சு அவர்லாம் கூட பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு. பெருமாளுடைய அவதாரம் அதுல என்ன, சிலதெல்லாம் சாட்சாத் அவதாரம், சிலதெல்லாம் அம்சாவதாரம். அவள்லாம் வந்து சேவிச்சிருக்கா, அதனால பெருமாளே வந்து பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா எங்க வந்து சேவிப்பா அப்படின்னா ரங்கநாதன் வந்து சேவிப்பா சுவாமி. அந்த மாதிரி பெரிய பெருமாளான் அப்படின்னாலே தெய்வதம் தெய்வதானா இல்ல. இவாளே வந்து சேவிக்கச்சு அப்புறம் இன்னும் மத்த தெய்வங்கள்லாம் வந்து சேவிக்காதா? அதான் போன வாரமே சொல்லிவிட்டோமே, இரவி எருமணி நடும் தேருடும் இவரோ அந்த தமரர்கள் கூட்டங்களை வயோ. அதனால நிச்சயமா தேவ தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்கிறவர் இங்க ரங்கநாதன் தான். அப்ப ஏற்பட்டதான் பெரிய தத்துவமா இருக்கிறவர் திவ்யஞ்சக்ருஸ்ருதி பரிஷதான், திவ்யஞ்சக்ருஸ்ருதி பரிஷதான். அந்த மாதிரியான திவ்யமான பெருமாளாக்கும் திவ்யம் சக்து ஓசத்தியான சக்து நல்ல அப்சத்தியான கண் யாருக்கு அப்படின்னா ஸ்ருதி பரிஷதாம். ஸ்ருதி பரிஷதாம் வேத வேத கூட்டங்களுக்கு எல்லாம் அப்படி கண்ணா இருக்கிறவர். கண்ணா இருக்கிறவர்னா என்ன அர்த்தம்? பிரியமா இருக்கிறவர். ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா வேதத்தெல்லாம் பிரகாசப்படுத்துறவர். பெருமாள் தான் வேதத்தையே பிரகாசப்படுத்தினார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் பிரகிணோதி தஸ்மை தக்மதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே உபநிஷத்துல சொல்றதுனால வேதத்தையே பிரகாசப்படுத்துறவர் அர்த்தம். இல்லன்னா வேதத்துக்கு ரொம்ப இஷ்டமானவர் அர்த்தம். ஸ்ருதி பரிஷதாம்னு தான் ஸ்ரீலிங்கம் போட்டிருக்க, ஸ்ரீலிங்கம் போட்டிருக்க. ஸ்ரீலிங்கத்து ஸ்ரீலிங்கம் போட்டது என்ன? ஸ்ருதி வேதம் என்கிறதான பெண் கூட்டங்களுக்கு எல்லாம் அது கண் போலயும் ஹீரோவா, வேற ஒண்ணு இல்லை. வேதம் என்கிறதான கூட்டங்களுக்கு எல்லாம் ஹீரோவா இருக்கிறவர் பெருமாள்னு அர்த்தம். ஒரு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம்னா ஸ்ருதி பரிஷதாம் திவ்யம் சக்ரு, ரங்கநாதனை சேவிச்சுட்டு அவருடைய அனுகிரகத்தினாலதான் வேதார்த்தம் பிரகாசிக்கிறது. பிரகாசிக்க மாட்டேன், தப்பு தப்பா தோன்றும். பரதத்துவம் என்னன்னு தெரியாம போறது. அதனால வேதாத்தியனம் பண்ணிட்டு பாஷண்டியா போறாளோ இல்லையோ, அந்த மாதிரி பாஷண்டிகள் அப்படின்னா பரதத்துவம் பெருமாள் தான் அதுல ஸ்திரபுத்தி இல்லாதவாளாம் பாஷண்டிகள். அந்த மாதிரியான பாஷண்டிகளா போவா? ரங்கநாதனை சேவிச்சுட்டான்னா அப்புறம் ரங்கநாதன் தான் தெய்வம். எங்களுக்கு ரங்கநாதன் தான் ரங்கா, ரங்கப்பிரபு, ரங்கநாதா, ரங்கராஜா, ரங்காதிராஜா, பிரபோ பிரபோ, ரங்காரங்கா அப்படின்னு யாருக்கு அந்த பக்தி இருக்கோ அவளுக்கு தான் சுவாமி வேதமானது. வேதமானது தன்னுடையதான அர்த்தத்தை பிரகாசிப்புகிறது யாராலே அப்படின்னா ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலே. அதனால திவ்யம் சக்ருஸ்ருதி பரிஷதான். இந்த மாதிரி வேதத்தினாலே கொண்டாடப்பட்டவனாய், வேதத்துக்கு பிரதானனாய், வேதத்துக்கு நாயகனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், வேத பிரதிபாத்தியமான தத்துவமா இருக்கிறவன் இப்பேற்பட்டவன். இங்கே யமிகளுக்கெல்லாம் யோகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியவன், இவைகளுக்கெல்லாம் உபகாரமா இருக்கிறவன், நமக்கும் உபகாரகமா இருக்கிறவன், சர்வத்தையும் கொடுக்கிறவன், சித்தி மோக்ஷான ரூபம்னு சொல்ல முடியாது. வேண்டினவருக்கு வேண்டின புருஷார்த்தம் தரக்கூடியதான சிந்தாரத்னமா இருக்கக்கூடியவன், இப்படி பரம ஆனந்த தத்துவமான ஜோதிஸ்தான ஒரு தத்துவமானது ஸ்ரீரங்கத்திலே வந்து எல்லாருக்கும் எளிமையா சேவை சாதிக்கிறதே என்பதாக சொல்லி அந்த தத்துவத்தினுடையதான்
விஷயத்தை அப்படியே ஒரு மனசுல ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி திருஷ்யதே ரங்கமத்தியேன்னு பொதுவா ரங்கநாதனை பத்தி சொன்னார். அதுல அந்தர்ஜோதின்னு ஆரம்பிச்சார். ஏன் அந்தர்ஜோதின்னு ஆரம்பிச்சார்னா, நம்ம பாண்பெருமாள் பாடிய ஒரு பாடல் காவலரும் கணவனுமாய் கடந்த நின்ற காரணனை கருத்துரணாம் கண்டபின் கோவலனும் கோமானுமானவன்னாள் குறைவனை கோவியருதன் குறிப்பேகும் பாண்பெரும் ஆதிமறை என ஓங்கும் ரங்கத்துள்ளே அருளாரும் கடல் கண்டவன். அந்த திருப்பாணாழ்வார் தான் ரங்கநாதனை கரெக்டா அனுபவிச்சு பாடியிருக்கார். அவர் பாடினது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், தப்பே இருக்காது. அவர் என்ன ஆரம்பிச்சார் அப்படின்னா, அவர் அம்மலானாதிபிரான் அம் போட்டுதான் ஆரம்பிச்சார். அது மாதிரி நம்மளும் அவர் அம்மா போட்டு ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் ஆழ்வார் மாதிரி அனுபவிக்கலன்னாலும் ஆழ்வார் சொன்னதை சொல்லிட்டு ஆரம்பிச்சோன்னு இருக்குமோ இல்லையோ, அதனால அந்த ஜோதிக்கு அப்படின்னு அகார சப்தம் ரொம்ப மங்களமானது. பெருமாளுடைய திருநாமத்தையே சொல்றதாச்சு அகாரம். அதனால அகாரோ மங்களவாக்கு, அதனால அகாரத்தை வச்சு ஆரம்பிச்சாலும் அந்த ஜோதிஹி திருஷ்யதே ரங்கமத்யே என்பதாச்சு. இவ்வளவு வசத்தியான பெருமானை சேவிச்சாச்சு. இப்போ மேற்கொண்டு வெம்பெருமானுடைய எட்டு அங்கங்களை எட்டு சோகங்களினாலே அனுபவிக்க போறார். ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு முதல்ல எந்த திருவடிய எந்த அங்கத்தை சேவிக்கலாம்னு பார்த்தார். திருவடியை சேவிக்கலாம்னு ஆசை. சுவாமி திருவடியை சேவிக்கலாம்னு திருமுடியிலேருந்து பார்த்து சேவிக்கூடாதா? இந்த பாண் பெருமாள் எப்படி அனுபவிச்சாரோ அதே மாதிரிதான் நம்ம யோகத்துல அனுபவிக்கணும். அதுதான் கிரமம். திருப்பாணாழ்வார் லோகசாரங்கமாமுனியினுடைய தோள்களிலே வந்தார். லோகசாரங்கமாமுனி கோவிலுக்கு வரைச்சு அவருக்கு அந்த காவேரி படித்துறையில் அவர் வழியில அவர் வர வழியில இருந்தார். அவர் என்ன இந்த மனுஷன் இங்க விழுந்து நிக்கிறாரேன்னு சொல்லி அவர் மேல முதல்ல கையை தட்டினார். அவர் அசையில அப்புறம் கல்லை தூக்கி போட்டார். லேசா சின்ன கல்லை தான் போட்டார். ஐயோ மேல போட்டுருத்தேன்னு சொல்லிட்டு ஐயோ அபதாரம் அபதாரம் சொல்லிட்டு நகர்ந்துட்டு அங்கேயும் கோவிலுக்கு வந்தான்னா ரங்கநாதன் அவரை போயிட்டு அவர் சொப்னத்துல வந்து சொன்னாராம், என்ன இப்படி நம்ம பக்தன் சேவிச்சுட்டு இருக்கு இடைஞ்சல் போட்டுரு ஐயோன்னு ஓடி வந்தார். அபஜாரம் போட்டுவிட்டேன் ரங்கநாதன் பக்தரா சொப்னத்துல வந்து சொன்னார், கூப்பிட்டு வரும் என் பக்கத்துல அவர் அழைச்சுட்டு வரும்னு சொன்ன வரமாட்டேன்னு. நீ வரமாட்டேன்னு சொன்னா விட முடியுமா தெரியல. சர்வேஸ்வரனுடைய ஆக்ஞை சுவாமி, சாதாரண ஆக்ஞை கூட கிடையாது. சர்வேஸ்வரனுடைய ஆக்ஞையை போய் நாம யார் மீறதுன்னு சொல்லி தோல்ல தூக்கி போட்டுட்டோம். தோல்ல தூக்கி போட்டுன்னு விடாம தூக்கின்னு அவர் அனுப்பிச்சோம்னா அவரோ அப்படியோ ரங்கநாதனை சேவிக்க போறோம் புள்ளரிச்சு போயிட்டாராம். இவ்வளவு நாளா ரங்கநாதனை சேவிச்சதே கிடையாது, கோவில்ல விடமாட்டா நம்ம. நாமோ பாணர்குடியில வளர்ந்தவா, பாணர்குடியில பிறந்தவர் இல்ல வளர்ந்தவர். அயோனிஜரா பிறந்தார், பாணர்குடியில வளர்ந்த வளர்ந்து வாழ்ந்தாலும் வரமாதான் சொல்லதான் வரமாட்டான். அதனால அப்புறம் வராம இருந்தா தூக்கிட்டு வந்துட்டார். இவர் அப்படியே புல்லரிச்சு போய் ரங்கநாதனை சேவிக்க போறோம்னு நினைச்சுட்டு ரங்கநாதா 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 அப்படின்னு அப்படியே ரங்கநாதனை கைய கூப்பிட்டு ரொம்ப பக்தியோட வந்தவர் ரங்கநாதனை சேவிக்க ஆரம்பிச்சு முதல்ல திருவடியை தான் சேவிச்சார். ஏன் சுவாமி திருவடியை தான் சேவிச்சார்னா, ரொம்ப பயபக்தி இருந்தான்னா நிமிந்து பாக்கிறதுக்கு தோணும். ரொம்ப பயபக்தியோட இருந்தான்னா நிமிந்து பார்த்து சேவிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்க. உயர் வரவு என்னலம் உடையவன் எவன் அவன் அயர் வரவு நலம் உருளினன் எவன் அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என்மன துயரரு சுடர் அடினர். ஆயிரம் பாசுரத்தினாலே அனுபவிக்கலாம்னு அத்தனை அளவுக்கு பெருமாளை மனசுல வாங்கின்றவர் சேவிக்க ஆரம்பித்தோடனே முதல் பாசுரத்துல என்ன சாதிச்சார், சுடர் அடி தொழுதழ் என்மனே. அப்படியே திருவடியை தான் பிடிச்சுக்கணும் போல இருக்குதா அவருக்கு. ஏன்னா அவ்வளவோ பெரிய தத்துவம், அந்த பெரிய தத்துவத்தை பாக்குறது நாம ஒரு பூஞ்ச. அவ்வளவு பெரிய தத்துவத்தை தாங்குற அளவு கூட நமக்கு ஒண்ணும் கிடையாது. நம்மால முடிஞ்சதுல என்ன அப்படின்னா தொப்புன்னு சாயதான் முடியுது. சாஞ்சா எங்க சாயிரம்னா திருவடியில சாயிரம். அப்படி திருவடியில சாயிரம். ஆறு கிண்ணகம் எடுத்தால் நேர் நீந்த மரங்கள் வேறு பறியுண்டு கடலிலே புகுமா போலே ஈடுல வரும் உயர்வர உயர்ந்தன பாசு. ஆறுக்கு ஆறு வெள்ளம் எடுத்துருத்தோ அப்படின்னா நிமிந்து பார்க்கணும் சில மரம் தான். அந்த மரம் எல்லாம் என்ன அடிச்சுன்னு போடுமா, வேறு பறி ஒண்ணு கடலிலே புகுமா போது. அந்த நீர் வஞ்சி கொடிகள் அப்படி நீர் வஞ்சி கொடியா இருந்ததுன்னா அந்த வெள்ளத்துக்கு தகுந்தா போல வளைஞ்சு கொடுத்துட்டு அந்த வெள்ளத்தை தான் வெள்ளத்துக்கு வளைஞ்சு கொடுத்துட்டு சௌக்கியமா இருந்துட்டு அதோட அந்த வெள்ளம் அடிஞ்சாவிட்டு அப்புறம் கொஞ்சம் நிமிந்து பார்க்கணும். அதனால பெரிய பெருக்கு வந்தால் வணங்குவதுதான் சுவாவமா இருக்கும். அதனால பெரியவனுடையதான பெருமையை பார்த்தா ஆத்மாவுக்கு வணங்குறது சுவாவமா இருக்கும். அதனாலே ஆழ்வார் வணங்குறார். அதனால இங்கேயும் ஆபீடான் மௌலி பஷ்யன் மௌலி பர்யந்தம் பஷ்யதா புருஷோத்தமம் பாதகான் ஆசு நிஷந்தி கிம்புனஸ்து உபபாதகம். பெருமாள் எங்கே இருந்து சேவிக்கணும்னு சொன்னா திருவடியிலேருந்து சேவிக்கிறது ஒரு கிரமம்னு சொன்னா. ரொம்ப பக்தனா இருக்கிறவன் திருவடியிலேருந்து பயபக்தி இருந்ததுன்னா பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சதுன்னா நம்முடைய தான் ஆகிஞ்சன்யம் தெரிஞ்சதுன்னா நாம அகதின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா திருவடியை தான் முதல்ல பிடிச்சு வாழும். எப்படின்னா ஆத்துக்கு வந்த புது மாட்டு கொண்டு போல அந்த காலத்துல, இந்த காலத்துல சொல்லக்கூடாது. புது மாட்டு பொண்ணுன்னா ஆத்துக்கு வந்த உடனே அதுவும் புதுசா முன்னாடி முன்னாடி எல்லாம் டெலிபோன் எல்லாம் செல்போன்ல எல்லாம் பேசினவா கிடையாது, அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி செல்போன்ல எல்லாம் பேசினவா கிடையாது, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பீச்சுக்கு அப்படி எல்லாம் போய் பழக்கப்பட்டவா கிடையாது. இப்பதான் முதல் முதல்ல இந்த ஆத்துக்கு வலது காலை வச்சு வாமான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இப்பதான் வாழைப்பழம் பாலம் கொடுத்து உட்கார வச்சானே அந்த பொண்ணு மாமனார் நிமிந்து பாப்பாளோ அப்படியே எப்படின்னு பேசுறதுன்னா எப்படி பேசுவோம் அப்படின்னா தலைய கவுந்து திருவடிய பார்த்து பேசுவோம். என்னம்மா அதிசயப்படுறேன் அது மாதிரி ஆகும். அதனால பயம்னு இருந்ததுன்னா அதோட மரியாதைன்னு இருந்ததுன்னா பக்தின்னு இருந்ததுன்னா அப்படித்தான். அது திருவடியை பார்த்து பேசுவா அப்படின்னா திருவடியை தான் தெரிஞ்சுப்பா, வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க கூடும். அதுக்கு மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப சில பேருக்கு இருக்காது. எங்க பாக்கலாம் அப்படின்னா நூபுராவே ஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாது. லக்ஷ்மணன் பிராட்டிய முழுஷா பாத்திருக்காரா அப்படின்னா முழுஷா பார்த்தது கிடையாது. லக்ஷ்மணன் சீத்தைய மன்னிய முழுஷா பாத்திருக்காரா அப்படின்னா முழுஷா பார்த்தது கிடையாதுனா திருவடியை தான் இப்போ திருவடியை மாத்திரம் நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கா. ஏன்னா எப்பறம் ரொம்ப பயபக்தியா தாயார்னா அப்படிதான் மன்னின்னா என்னென்ன மன்னினா திருவடி வரைக்கும் தான் நன்னா தெரியும், அதுக்கு மேல எல்லாம் தெரியும் அந்த மாதிரி. அதனால அந்த திருவடியை பாக்குறதுக்கு தான் தெரியும்ன்றதுனால திருவடியில தான் இழியும் துறைன்னு சொல்லி வச்சிருக்கோம். சேஷபோதன் இழியும் துறை திருவடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேஷபோதன் இழியும் துறைன்னா அது முதல்ல திருவடியில தான் நெஞ்சு போகுமா. எப்படி தனந்தய பிரஜைக்கு தாயினுடைய தண்ணியத்துல தான் நோக்கு இருக்குமோ அது போலன்னு சொல்லியிருக்கு. குழந்தைக்கு அஞ்சாறு மாச குழந்தைக்கு என்ன கனவு வரும் அப்படின்னு கேட்டா, என்னமாமா அஞ்சாறு மாச குழந்தைக்கு என்ன கனவு வரும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா அம்மா பால் கொடுக்குற மாதிரி தான் கனவு வரும். அம்மா வந்து நம்ம பசிக்கிச்சு பால் கொடுக்குற மாதிரி அது கேட்போம். அது அபிலாஷம் என்னவோ அதான கனவுல வரும் மாமா இல்லையா. முக்காவாசி கனவுகள் கனவுகள் அபிலாஷம் தானே. அதனால கனவுல அம்மா வந்து பால் கொடுக்குற மாதிரி இல்ல எப்போ நம்ம பசியில அழைச்சு அம்மா வந்து நம்ம கவனிக்காம போற மாதிரி ஐயோ அம்மா எப்ப வருவான்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி அம்மா பசிச்சு அம்மா வந்து அடுப்புல கலரிட்டு இருக்க மாதிரி கனவு வருமோ என்னமோ தெரியல என்ன சொல்றேன். அது மாதிரி ஆறு மாசம் இருக்கு. அதே மாதிரி தான் கொஞ்சம் வளர்ந்தானா அப்புறம் அந்த குழந்தைக்கு என்னன்னா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கனவு வரும். என்ன சொல்றேன், பந்து அடிக்கிற மாதிரி ஏதோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி அப்படியே கனவு வரும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா என்ன கனவு வரும் அப்படின்னு அது நம்ம சொல்லக்கூடாது. அது ஏதாவது கனவு வரும் இப்படி அபிலாஷைகள் தான் கனவுல வந்துட்டு இல்லையா. அது மாதிரி ஆகும். பக்தனுக்கு என்ன கனவுல வரும் அப்படின்னா பெருமாள் திருடி என்னைக்கு பிடிச்சுக்க போறோம்னு கனவு வரும். அதான் சொல்றாரு. அந்த மாதிரி எதை அபிலாஷப்படுறானோ எது கனவுலையாவது கிடைக்காதோன்னு நினைக்கிறானோ அதுதான் இழியும் துறை அப்படின்னா. அவன் இழியும் துறை, இழியும் துறைன்னா அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அது வழியா தன்னுடைய அபிலாஷம் நிறைவேறணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு இழியும் துறைன்னு அர்த்தம். ரொம்ப வயசான காலத்துல 80 வயசுல என்னமா கனவு வரும், 80 வயசுல என்ன கனவு வரும் அப்படின்னு என்ன வருமோ தெரியல. ரொம்ப பயந்துருந்தான்னா என்னாவது வரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன வந்து மாட்டு பண்ண வேலைக்கு சாதம் போட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அது வேணா கனவுல வருமானத்துல எழியும் துறைன்னு சொல்லியிருக்கா. எதை ரொம்ப அபிலாஷையோட இருக்காளோ அதுதான் எழியும் துறை. தாசபோதன் எழியும் துறை, சேஷபோதன் எழியும் துறை எது அப்படின்னு சொன்னா சேஷபோதன் எழியும் துறை எம்பெருமானுடைய திருவடி. ஏன்னா அதைத்தான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கான், அது கிடைக்காதான்னு எங்கிறான். அதனால அந்த திருவடியை தான் முதல்ல பிடிச்சிருக்கிறார். பயபக்தி இருந்ததுன்னா நிமிந்து பார்க்க முடியாது. சர்வேஸ்வரனுடைய பெருமையை பார்த்தா தலை தானே தொங்கி போயிடும். தொங்கின தலைக்கு என்ன தெரியும்னா கண்ணுக்கு திருவடி தான் தெரியும். அதனாலே திருவடி எல்லாத்தோட போக்கியமான திருவடி எல்லாத்தையும். அதனாலதான் எம்பெருமானிடத்துல எதை அனுபவிக்கலாம் அப்படின்னா திருவடிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே அப்படின்னு. பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே அப்படின்னு மெய்ப்பதங்கள்லாம் என்ன சுவாமி அப்படின்னு மெய்ப்பதங்கள் அப்படின்னா என்ன மெய்ப்பதங்கள்லாம் என்னமா பொய்ப்பதங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா மெய்ப்பதங்கள்ன்றது என்னன்னு தெரிஞ்சு போகுது. பொய்ப்பதங்கள்லாம் என்ன அப்படின்னா பொய் சொல்ற பதங்கள் பொய் பதங்கள். திருவடி பொய் சொல்லுமா அப்படின்னா, பிடிச்சுண்டா காப்பாத்தலன்னா அது என்ன பொய், பொய் பொய் பதம் தான் அது. பிடிச்சுண்டா காப்பாத்தும்னா அது மெய்ப்பதம் தான் இல்லையா. சரி, இப்ப திருவடிய வேணா மெய்ப்பதம்னு சொல்லிடுறோம். பெருமாள் திருமேலில் இன்னும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? மெய்க்கண்ணு, மெய்மூக்கு, மெய்வாய், மெய்கை, இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதனால எது நமக்கு மெய்யானது அப்படின்னா திருவடி தான் மெய்யானது. அதனால திருவடியை பிடிச்சுக்கிறது தான் முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப இஷ்டமா இருக்குன்றதுனால இப்ப முதல்ல திருவடியை பிடிச்சுக்கிறான். குருஷ கடமுடைய ஒரு காலோட்டுணந்தனா, உடன் வருதமுடைய ஒரு போரில் தமந்தனா, உரி தடபு மளவில் உரலோடு நின்னனா, உரு நெறியோரு தருமன் விடு தூது குந்தனா, மரநெறியர் முறிய விரு தானத்து வந்தனா, மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தனா, மறுபிறவியர் முனிவர் மாலுக்கு செய்தன, மனுமுறையில் வருவதோர் விமான துறைந்தன, அறமுடைய விஷயனமரு தேரில் திகழ்ந்தன, அடலுரக படமடிய ஆடிக்கடிந்தன, அருகமயமருவரிய ராணத்த வந்தன, அணிகுருகை நகர் முனிவர் நாவுக்கு அமைந்தன, வெறியுடைய துளவமலர் வீருக்கணிந்தன, விழுகரியோர் குமரனென மெய்ச்சிறந்தன, விரவசுரர் படையுடைய வீயத்துறந்தன, விடதறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. திருவடிய அப்படி அனுபவிப்பாளம். நாமும் நம்பாவைக்கு செய்யும் செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடருள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி. நாளைக்கு உண்டோ இல்லையோ என்ன சொல்றது? நான் எங்கேயும் வச்சுக்கல, அதனால சரின்னு நீங்க சொல்லிவிட்டேன். நம்மமா எங்கேயும் வச்சுக்கல, திருவடியை பாடுறதுக்குன்னு ஒன்றும் ப்ரோக்ராம்லாம் போட்டுக்கல, அதனால இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சதோ இல்லையோ, அதனால சொல்லி பார்த்துலாம் சொல்லி பார்த்துட்டேன். வேற ஒன்று, உருமதி என்பர் உலங்க வந்தனா, உலகமழங்க வளந்தளந்தனா, உருஜடையுன்றிய கங்கை தந்தனா, உலகபடங்கள் அரங்கு கொண்டனா, தருமமுயர்ந்ததினந்தனா, தரும நிறந்த திசைந்து சென்றனா, சகடமுடைந்து கலங்க வென்றனா, தமர்களருந்து மருந்தி நின்றனா, திருமகள் செய்ய கரங்களொன்றினா, திகழ் துளவுந்து மணங்க வந்தனா, செழுமணி கொண்ட சிலம் விளங்கினா, சிலைதனிலந்தோர் அடங்குமிந்தனா, அருமறையந்தம் அமர்ந்த பண்பினா, அயன்முடி தன்னில் அமர்ந்துயந்தனா, அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தனா, அடியவர் மெய்யர் மலர்பதங்களே. திருவடிய மெய்யன்னு சொல்லலாம், இல்லைன்னா பெருமாள மெய்யன்னு சொல்லலாம். இது நடுவுல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. என்னது பெருமாள மெய்யன்னு சொல்லலாமோ இல்லையோ இல்லையா? கையிலங்காழி செங்கன் கருமுகில் திருநிறத்தன் பொய்யிலன் மெய்யன் தந்தாள் அடைவரேல் அடிமையாக்கும். பெருமாள் மெய்யன்னு சொல்லலாம், இல்ல பெருமாளுக்கு ஈக்குவலா திருவடிய மெய்யன்னு சொல்லலாம். நடுவுல ஒண்ணும் சொல்ற மாதிரி சொல்லலாம். என்ன மாமா, மெய்மார்பு, மெய்மூக்கு, மெய்கண்ணு, இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால பெருமாளாச்சும் இல்லைன்னா பெருமாள் திருவடி ஆச்சு. அதனால திருவடியை பிடிச்சுக்கிறான்னு பார்த்தாராம். அதனால முதல்ல திருவடியே பிடிச்சுக்கிறாராம். திருவடியை பிடிச்சுக்கிறார், எப்படி பிடிச்சுக்கிறார்? தியானத்தினாலே பிடிச்சுக்கிறார். அதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். வேலாதீர ஸ்ருதி பரிமளம் வேததாம் மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனகசரிதாசைகதே ஹம்சஜுட்டே லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜெயிர் லாலிதம் ரங்கபர்த்து பாதாம் போஜம் பிரதிபலதிமே பவனாதிர்கிகாயம். ரெண்டாவது ஸ்லோகத்தினாலே திருவடிய சொல்றார். என்ன சுவாமி, திருவடிக்கு தேவருடைய மங்களாசாசனம் என்ன அப்படின்னா, சுவாமி ஒரே வாசனை அடிக்கிறது அப்படின்னு. பரிமளம் ஒரே கமகமன்னு வாசனை அடிக்கிறது சுவாமி. அப்படியா, என்ன வாசனை அடிக்கிறது? வேலாதீத பரிமளம், ஒரே தூக்கலா இருக்கு சுவாமின்னு. ஒரே தூக்கலா இருக்கான் வாசனை. என்னத்த தூக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா, தூக்கலா இருக்கு, தூக்கலா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. தூக்கலா இருக்குன்னு என்ன அர்த்தம்? தலிகையில என்ன தூக்கலா, கண்ணமதுல என்ன தூக்கலா இருக்கு அப்படின்னா, சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கு, உப்புமால என்ன தூக்கலா இருக்கு அப்படின்னா, தூக்கலா இல்ல சுவாமி, உப்புமா இனிமேதான் பேர் வாங்கணும், உப்பு போடணும்னா. சரி இந்த அங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உப்ப கொண்டு வந்து கல் உப்ப போட்டா உப்பு அங்கங்க தூக்குறது. உப்புமா பண்ணா விட்டு கல் உப்ப கொண்டு வந்து போட்டா எப்படி மாமா இருக்கும்? தூக்குறது ஒரே தூக்கலா இருக்கு அப்படின்னு. வேலாதீர பரிமளம், ஒரே தூக்குறது. சரி என்னத்த தூக்குறது தெரியுமோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறேன் சுவாமி. இந்த வாசனை என்னத்த தூக்குறது தெரியுமா? எல்லா மத்த வாசனையும் தூக்குறது. எது அதிகமான வாசனையா இருக்கோ அது தூக்குறதுன்னு சொல்றது. எல்லா வாசனையும் தூக்கி அடிக்கிறது. என்ன வாசனை இருக்குன்னு அதையும் கேட்கிறேன் சுவாமி. எனக்கு ஜென்மாந்தரத்துல ஹிருதயத்துல எத்தனை வாசனை தெரியுமோ இல்லையோ, எனக்கு ஹிருதயத்துல இருக்கிற அத்தனை துர்வாசனையும் தூக்குறதுன்னு. அப்படியா ஹதயத்துல என்னென்ன துர்வாசனை இருக்கு அப்படின்னு, என்ன வாசனை இல்லைன்னு சொல்லுங்கோ அப்படின்னு. என்ன வாசனை இல்லை, எல்லா வாசனையும் இருக்கு. பொண்ணா பிறந்தான்னா காலத்தால எழுந்தா அப்படியே சீத்தா மாட்டி இன்னைக்கு என்ன புடவை ஒட்டுகிறது அப்படின்னா இருக்கிறதுல என்ன கலர் சூஸ் பண்றதுன்னு, அதுவே துர்வாசனை தான் அப்படின்னா சுவாமி புடவை ஒட்டிக்கிறது கலர் சூஸ் பண்றது போய் துர்வாசனையா அப்படின்னா என்ன, அது ஜீவனுக்கு பொண்ணாவது ஆணாவது சுவாமி, ஜீவன் பொண்ணாவது ஆணாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம் உண்டா, அதுவே மறந்து போச்சு. ஜீவன் ஆனா பொண்ணான்னு மறந்து போச்சு. ஓஹோ ஜீவன் பொம்னாட்டி போல இருக்கு, பொம்னாட்டிக்கு ஒரு புடவை ஓணும் போல இருக்கு, புடவைக்கு நல்ல புடவையாக ஓணும், அதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணணும்னு இருக்கு, இருக்கோ இல்லையோ. அப்ப என்ன அர்த்தம், மனசுல அந்தந்த தேகாத்ம பிரமம் இருக்கு, அதுதான் பெரிய துர்வாசனம். அதை விட என்ன பெரிய துர்வாசனம் இருக்கு, அதே மாதிரிதான் புருஷாளுக்கும். புருஷாலும் இதே மாதிரி காத்தால எழுந்தா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்படி ஆக்கும், உடனே குளிக்கணும், குளிக்கிறது அது இது மேற்கொண்டு எல்லாம் என்ன குளிக்கணும்னு நினைக்கிறதே துர்வாசனம் தான் உண்டு. குளிக்கிறது போய் துர்வாசனையா அப்படின்னு, குளிச்சாதான் வாதனை போகும் துர்வாசனை போகும்னா, இல்ல குளிக்கிறதே துர்வாசனை தான், என்ன துர்வாசனை அப்படின்னா உடம்பு தேய்ச்சி குளிக்கணும்னு ஆத்மாக்கு ஏன் சுவாமி தள்ளி எழுத்து. அதனால மொத்தத்துல நிறைய துர்வாசனை இருக்கு. இதுவே துர்வாசனை அப்படின்னு சொன்னா அப்ப காம குரோத லோக மோக மத மாத்தரியங்கள்லாம் இதனுடைய இதெல்லாம் எவ்வளவு நாத்தடிக்கும் அப்படின்னு, இதெல்லாம் சுவாமி இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கூடாது, எல்லாத்தையும் செப்டிக் டேங்க்னா மூடி தானே வைப்பான், அந்த மாதிரி மூடி தான் சுவாமி வைக்கணும், இதெல்லாம் வெளியே சொல்லிக்கூடாது சுவாமி. இவ்வளவு இருக்கு சுவாமி மனசுல, இவ்வளவு துர்வாசனை இருக்கு, இந்த துர்வாசனையெல்லாம் தூக்கி அடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கு ஒரு தாமரப்பூ ஒண்ணு இருக்கு சுவாமி, அந்த விசேஷமான தாமரப்பூ, அந்த தாமரப்பூ வாசனை, அந்த வாசனையை மாத்திரம் முகந்து பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இந்த துர்வாசனை எல்லாம் போயிடும்னா என்ன தாமரப்பூ அப்படின்னு, ரங்கநாதனுடையதான திவ்ய சரணாரவிந்தமுடையதான தாமரப்பூ இருக்கு, அந்த தாமரப்பூ தான் நான் மனசுல நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. பாதாம் போஜம் பிரதிபலதிமே பாவனாதீர்காயாம், பாதாம் போஜம் பிரதிபலதி, பாதாம் போஜம் ரங்கநாதனுடையதான திருவடிய தாமரையா உருவகிச்சு பேசுற அந்த திருவடியானது தாமரை, தாமரை தான் வாசனை, வாசனை எப்ப ஏற்பட்டதுன்னு வேலாதீத ஸ்ருதி பரிமளம், ரொம்ப வாசனையா இருக்கு, கரை கடந்ததான வாசனையா இருக்கு, ரொம்ப வரமுறை இல்லாததான வாசனையா இருக்கு அப்படின்னு. அப்படியா அந்த வாசனைய, அந்த வாசனைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு, ஸ்ருதி பரிமளம்னு பேர் வச்சு. ஒரு வாசனைக்கு பூ வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லுவாளா, சந்திரன் வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லுவாளோ இல்லையா, திடீர்னு பூவும் சந்திரமும் சேர்ந்து வாசனை அடிச்சதுன்னா என்ன வாசனை, என்ன பாம்பு வாசனைன்றது தெரியுமோ இல்லையோ. திடீர்னு பார்த்தா பூவா பூ வாசனை அடிக்கிறது, சந்திர வாசனை அடிக்கிறது, என்னமோ ரெண்டு மூணு வாசனை சேர்ந்து அடிக்கிறா போல இருக்குன்னா ஏழு இருக்கார் சுவாமி அப்படின்னு சொல்வாளோ இல்லையா. அது மாதிரி இது என்ன வாசனை அப்படின்னு, ஸ்ருதி பரிமளம், வேத வாசனை அடிக்கிறது. பெம்பெருமானுடைய திருவடியில வேத வாசனை அடிக்கிறதாம், ரங்கநாதனுடைய திருவடிய சேவிச்சா வேத வாசனை, வேத வாசனை அடிக்கிறது அப்படின்னு. அது மாதிரி அடிக்குமா, வேதத்துக்கு வாசனை வேற உண்டா, அதுக்கு வேற வேதத்துக்கு வாசனை உண்டு, அது வேற அடிக்குமா, அது வேற நமக்கு தெரியுமா, என்னமோ தெரியல, நமக்கு எல்லாம் தெரியும். திருவந்திர ஆண்டவன் பெருமாள் சேவிக்க போச்சோன்னா சொல்லுவார், பாரு திருவடி பாரு திருவடியை சேவி, திருவடியை சேவி, என்ன வாசனை அடிக்கிறது, திருவாய்மொழி வாசனை அடிக்கிறதுன்னு ரங்கநாதனுடைய திருவடியில. ஏன்ன, ஆன்ன தமிழ் மனைகளாயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன், இதத்தாய் வளர்த்த ராமானுஜன், ஆன்ன தமிழ் மனைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானு, அவர் தான் திருவாய்மொழியை வளர்த்து காப்பாத்தின தாயம். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, வாந்திகளும் சோலை மதிலரங்கர்வன் புகழ்மேல் ஆந்த தமிழ் மறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆயிரம் பாட்டும் திருவாய்மொழி கூட ரங்கநாதன் விஷயமா தான் சொன்னார் நம்மாழ்வர். அதனால திருவடியில ஒரே திருவாய்மொழி வாசனையா இருக்கும். திருவாய்மொழி வாசனை என்ன, என்ன வாசனை சுவாமி அப்படின்னு, திருவாய்மொழிக்கு என்ன வாசனை அப்படின்னு, திருவாய்மொழிக்கு ஒரு வாசனை வரும்னா நம்ம மூக்குக்கு தெரியாதோ, திருவாய் மொழிக்கு வாசனை தான், திருவாய் மொழிக்கு வெண்ண வாசனை, ஏமா அதுல கண்ணன் விஷயமா இருக்கிறதுனால வெண்ண வாசனை அடிக்கும். எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வபுடாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஷ்ணமாயாரம் சதாரிப்தம் உபாஸ்மஹே, ஜெகநாதாச்சார் சொல்றாரு வெண்ண வாசனை அடிக்கும்னு. ஆனா வெண்ண வாசனை அடிக்குமா ரங்கநாதன் கிட்ட, அது எதுல அடிக்கும் அப்படின்னா கொரட்டையில அடிக்கும்னு விட்டா ரங்கநாதன் சொல்ற, கொரட்டையில வெண்ண வாசனை அடிக்குமா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயின் என் உள்ளங்க வந்தானே அப்படின்னு சொல்லி. திருமேனியில எல்லா இடத்துலயும் ஒரே வாசனை அடிக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் மாத்தி மாத்தி அடிக்கும். என்ன ரங்கநாதன் திருமேனியில வாசனை மாத்தி மாத்தி அடிக்கும் சுவாமி. விஸ்வாயமானரஜசா கமலேனநாபோ வக்ஷஸ்தலேஜ கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோ விநிகமயிர் விபுர் அங்குரியுக்மே தத்தே நதேன சிரதா தவ முலிமாலா. அதனால நாபி கமலத்தில் என்ன வாசனை அடிக்கிறதுன்னா தாமர வாசனை அடிக்கிறது, ஏற்கனவே தாமர வாசனை. திருமார்பில் என்ன வாசனை அடிக்கிறதுன்னா கமலாஸ்தன சந்தனேன, தாயார் தன்னுடைய திருமார்பில குங்கும பூ எல்லாம் கலந்து தடவி சந்தனம் எல்லாம் தடவின்னு இருப்பா, தாயார் திருமார்பு வாசனை ரங்கநாதன் திருமார்பில வாசனை அடிக்கிறது அப்படின்னா. சரி சுவாமி, அப்புறம் ரங்கநாதன் தலையில என்ன வாசனை அடிக்கிறது அப்படின்னா அது வந்து ஆண்டாள் வாசனை அடிக்கிறதுன்னு. ஆண்டாள் சாதியில பூவை வாங்கிட்டு இவர் சாதி ஆண்டாள் வாசனை அடிக்கிறது அப்படின்னா. அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாசனை அடிக்கும். அதுல வெண்ண வாசனை எங்க அடிக்கும்னா வெண்ண வாசனை கொரட்டையில அடிக்கும், படுத்துட்டு இருக்க பெருமாளும். அதனால அவர் கொரட்டையில வெண்ண வாசனை அடிக்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த இடத்துக்கு மொண்டல் வெண்ண நீ வாசுறதுக்கு வியாக்கியானம் பண்ணுச்சு. என்ன சுவாமி ரங்கநாதன் அப்படியா கொரட்டை விடுவார், அப்படி கொரட்டை விடுச்சே வெண்ண வாசனை அடிக்குமான்னா ரங்கநாதன் தான் கண்ணன். ஏன் ரங்கநாதன் கண்ணன் வேற என்ன தெரியல. வளவிழந்தவளமாட முதன்மையான கருந்தன்னு கவளமால் யானை கொன்ற கண்ணை அரங்கமாலை அப்படின்னு. ரங்கநாதன் தான் கண்ணன், கண்ணன் தான் ரங்கநாதன். அதனால அன்னைக்கு சாட்ட வெண்ணைய என்ன பண்ணாரா அப்படியே நெஞ்சிலேயே வச்சுட்டு போறாங்க. சில பேர் எல்லாம் ரொம்ப பிடிச்சது சாப்பிட்டு விட்டாங்கன்னா அது கொஞ்ச நாள் வச்சுட்டு தான் அப்புறம் முழுங்குவா. அதனால கோபிகளுடைய வெண்ணையை இன்னும் முழுங்கறதுக்கு மனசு வரலையா பெருமாள். அப்படியே நெஞ்சிலேயே வச்சுட்டு அப்படியே இன்னும் தூக்கிட்டு இருக்காரு. இன்னும் சாப்பிட்ட வாசனை சில சமயம் வேப்பம் கூட போறோம், அது கூட வெண்ண அடிக்கும் வாசனை அடிக்கும். அதனால ஏன் சுவாமி அந்த மாதிரி சொல்லுவாளோ அப்படின்னா என்னமோ எனக்கு தெரியல. சில பேர் சொல்றா இப்பதான் காவி சாப்பிட்டேன் அதனால வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றா. எதுக்காகன்னா அந்த காபி சாட்ட வாசனை கமகமான்னு தொண்டையில வந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்றோம். அது கேட்க அது மாதிரி பெருமாள் வெண்ணையை சாப்பிட்டுட்டு வெண்ணெய் வாசனை இன்னும் அடிச்சுட்டு இருக்காரு கொரட்டையில அடிக்கிறது அப்படின்னு. குணுங்குனாரி குட்டையற்றை கோவர்தனனை கண்டீரே, அந்த வெண்ணெய் என்ன மாதிரி வாசனை அடிக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியுமோ, இல்ல ஜிட்டு வெண்ணெய் நாத்த அடிக்குமா அது வேற. குணுங்குனாரி குட்டையற்றை கோவர்தனனை கண்டீர, ஒரே புளிச்ச வெண்ணெய் ஊர்ல நல்ல வெண்ணெய் எல்லாம் வித்துருவா. இப்ப நல்ல வெண்ணெய் எல்லாம் விலைக்கு போயிட்டுனா விலைக்கு போகாத வெண்ணெய் ஆத்துல வச்சுட்டு நம்ம ஆத்திலயே அப்படித்தானே என்ன சொல்ற செலவழிச்ச முறையெல்லாம் என்ன பண்றது, ஃபிரிட்ஜில் வச்சு ஃபிரிட்ஜும் பிடிச்சி போய் கிடைச்சது. இதுக்கு மேல எதுவுமே ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுச்சு. இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து சரி யாருக்கும் ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு அது மாதிரியான அவஸ்தப்படுறது சொல்லி அது மாதிரியான வெண்ணையா வச்சிருப்பாளாம். இந்த பெருமாளா அவ கைப்பட்டது எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவ கையால வச்சது அவ கையால தொட்டு வச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து மொழி கொடுவாராம். அதனால குணுங்கு நாரி குட்டையற்றை கோவர்தன உண்டு. அதனால மாமா சொல்ற வெண்ண வாசனை உண்டு, ஆனா அது வெண்ண வாசனை வாயிலே தூரும். அதுல திருவடியில என்ன வாசனை வருது அப்படின்னா திருவாய்மொழி வாசனை. திருவாய்மொழி என்ன வாசனை, எத்திய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் விஷ்ணமாயாலம் வகுளாமோத வாசிதம் அப்படின்னு சொல்லி மகிழம்பூ வாசனை அடிக்குமா திருவாய்மொழி சொல்ற சுவாமி. தேசி சாதிக்கிற அவர் மூக்குக்கு தெரியுது, அதெல்லாம் சூப்பர் சானிக் மூக்கு, அதனால அவருக்கு தெரியுது நமக்கு தெரியல. அந்த மாதிரியான வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்ன சுவாமி, இப்ப ஸ்ருதி பரிமளம்னா வேத வாசனை தானே அடிக்கிறதுன்னு சொல்றீங்க. வேத வாசனை சொல்றச்சு அது திருவாய்மொழி தமிழ் வேத வாசனை அடிக்கிறதுன்னு மாத்தினா நியாயமா? வேத வாசனை அடிக்கிறதுன்னா வேத சம்ஸ்கிருத வேத வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல, தமிழ் வேத வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னா சம்ஸ்கிருத வேத வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்வே வேதா எப்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் ரங்கநாதன் திருவடிய பத்தி தான் பாடுறது, அவனிடத்துலதான் பக்தியை பண்ணணும், அதுக்காகத்தான் இத்தனை யாகங்களை சொல்லிட்டு இவ்வளவு மந்த. அதனால அனந்தாவை வேதாக சொல்லலாம், அத்தனை வேதங்களும் பெருமாளை பத்தி தான் சுவாமி சொல்றது, அவனைத்தான் சர்வஸ்தி சரணம் சொல்றதுன்னு சொல்லி சுவாபாவிகி ஞானபல கிரியா மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே சாமா சபலம் பிரபத்தியே சமலா சாபம் எல்லாம் அவனைத்தான் சொல்லி. அதனால நியாயம்தான் சுவாமி அப்படின்னு ரங்கநாதனை பத்தி சொல்லியிருக்குன்னு சொன்னா நன்னாத்தான் இருக்கு. அதனால சம்ஸ்கிருத வேதத்தை வேணா சொல்லலாம், தமிழ் வேதத்தை சொல்லலாமா அப்படின்னா சுவாமி தேசியம் தமிழ் வேதத்தான் சொல்ற சுவாமி நாம என்ன பண்றது. ஏன் அப்படின்னா வேலாதீத ஸ்ருதி பரிமளம் கரை கடந்த வேதம் அப்ப கரை கடக்காத வேதம் கரை கடந்த வேதம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு. கரையை கடக்காத வேதம்னா என்ன அப்படின்னா ரைவர்ணிகால் மாத்திரம் ஐயர் மாத்திரம் சொல்லலாம் அப்படின்றது கரை கடக்காத வேதம். யார் வேணா சொல்லலாம், லேடிஸும் சொல்லலாம் அப்படின்றது கரை கடந்த வேதம். அதனால கரை கடந்த வேதம்னா என்னன்னா சர்வாதிகாரமா இருக்கக்கூடிய வேதம். எல்லாரும் சொல்லலாம் சுவாமி, யார் வேணா சொல்லலாம், ஆபால கோபாலம் சுப்பதின ஆளுன்னா சொல்லலாம், ஆயிடுச்சு ஸ்திரீகள் கூட சொல்லலாம். யார் வேணா சொல்லலாம். குழந்தைகளுக்கு எல்லாம் சண்டை சொல்லிக் கொடுக்குச்சே என்ன சொல்றா? நாலாயிர திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுக்குச்சே உபநயனானு சொல்றாளா? அதே பாருங்க, ஒரு அறிவோம் சொல்லிக் கொடுக்கணும்னா பூனல் போட்டாச்சா அப்படிங்களா இல்லையா? அதனால கரை கடக்காத வேதம் எதுன்னா கரையை கடந்து வந்த வேதம் தான் எல்லாருக்கும் வந்திருக்கான் இந்த வேதம். அதனால இந்த இடத்துல இந்த ஆழ்வாசிய சுக்தி தான் சொல்றது, ஆழ்வாசிய சுக்தினாலே கொண்டாடப்பட்ட வேதம் அப்படின்னு சொல்லலாம். அது கொண்டாட ஆழ்வாசிய சுக்தியா இருக்கிற வேதம் உண்டே, அதனாலே கொண்டாடப்பட்ட திருவடி, அதுக்கு திருவடிக்கு அவ்வளவு வாசனை அடிக்கிறது அப்படியா? ஆமா, ஆழ்வாசிய சுக்தியில தான் ரங்கநாதனை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா சுவாமி. அதனால ரங்கநாதனுக்கு தான் பாட்டு அதிகம் தெரியுமோ இல்லையோ? 247 பாட்டு, 4000 பாட்டுல 247 பாட்டு அவருக்கு உண்டு. 247 பாசுரங்கள்ல அவரை பத்தி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது யார் தெரியுமோ இல்லையோ? நெக்ஸ்ட் அடுத்து 242 பாட்டு திருவேங்கடமுடைய அனுபவம். என்ன இருந்தாலும் அவர் பணம் பணத்துல பீட் பண்ணிட்டா கூட பாசுரத்துல பீட் பண்ண முடியல சுவாமி ரங்கநாதன். ஏன் சுவாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு சோழியம் கட்டினான் சுவாமி, ஒரு சோழியம் தான் கொடுத்துட்டான். யாருமாமா? என்னமாமா? ஆமா மாமா, அவர் தான் கொடுத்துட்டார். 242 பாட்டு, அத்தோட 45 கூட்டினா 247 ஆச்சா? இவர் தனியா 45 பாட்டு பாடி இந்த பெருமாள் ரொம்ப அட்வான்ஸ்ல கொண்டு போயிட்டார். இல்லன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே பாசுரம் தான், 242 பாசுரம் தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ண, தொண்டர்களுக்கு ஆழ்வார் அவர் திருவேங்கடமுடியான தள்ளி வச்சுட்டார். நீராச்சு, உம்ம பணமாச்சு, உம்ம சேவார்த்திகள் கூட்டமாச்சு, டிக்கெட் போட்டு நீர் என்ன வேணா பண்ணிக்கோ சுவாமி. எங்க ரங்கநாதன் என்ன எப்படி தூக்கணும் பாருன்னு தூக்கி வச்சு தர, 247 பாட்டுல கொண்டு போய் வச்சு தர. வேலா ஆதீத ஸ்ருதி பரிமளம், இந்த மாதிரியான அருளி செயல்களினாலே கொண்டாடப்படும்படியா ஸ்பஷ்டமா கொண்டாடுறாரு. இனிலங்கு திருவுருவும் பெரியதோளும் கரிகுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலந்தனருந்துழாய் மலரின் கீழே தாந்திலங்கு மகரம் சேரன் குழையும் காட்டி என் நலனும் என் நிறைவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு புனலந்தனரும் செருந்தி பொழிலினூடே புனலரங்கமூரென்று போயினாரே. திருநெடுந்தாண்டகத்துல என்ன ரங்கநாதன் பாசுரம்னாலே அது ஒரு மாதிரி தான் ஆச்சரியமா இருக்கும். அதனால ரங்கநாதன் பாசுரம் ரங்கநாதனா அப்படி அனுபவிச்சிருக்காரு. திருப்பள்ளி எழுச்சின்னு பாடினா சுவாமி, என்னத்தான் இருந்தாலும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்கு ஏன் சுவாமி? என்ன மத்தவாளுக்குலாம் திருப்பள்ளி எழுச்சியா பாடக்கூடாதா? திருவக்காவில் கூட தான் படுத்துட்டு இருக்காரு பெருமாள் பார்த்து, ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடாதா? படுத்துட்டு இருக்க பெருமாள் திருவள்ளூர்ல கூட படுத்துட்டு இருக்காரு, அவரு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாட, திருப்பள்ளி எழுச்சினா ரங்கநாதனுக்கு தான் பாடுவேன். தொண்டர்பு ஆழ்வார் அவருக்கு தான் பாடியிருக்காரு, அவருக்கு பாடினது தூக்கி எல்லாரும் ஆவா, எல்லா பெருமாளுக்கும் நாம அந்த பாட்டியே விஷயம் எல்லா பெருமாளும் எழுப்பிட்டு இருக்கோம் இல்லையா? ரங்கநாதனுக்கு அவ்வளவு மௌசு சுவாமி. அதுதான் சொல்ற, திவ்ய பிரபந்தத்துல யார் சுவாமி பிரதான பெருமாள்னா ரங்கநாதன் தான் பிரதான பெருமாள். எப்படி சொல்றீர் அப்படின்னா, திவ்ய பிரபந்தத்துல முதல்ல ஆழ்வார் யாரு? பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல்ல யாரு பாடினார்னா ரங்கநாதனை தான் பாடினார். அதனால பாட வந்த ஆழ்வார்கள் 12 பேர்னா 12 பேர்ல முதல் ஆழ்வார் யாரு பாடினார் அப்படின்னா முதல்ல ரங்கநாதனை தான் பாடி ஆரம்பிச்சு வச்சார். அச்சாமூர்த்திய பாடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஏன்னா முக்கியமான பெருமாள் சுவாமி, மற்றவாள்லாம் கொஞ்சம் அமுக்கியம், அதனால முக்கியமான பெருமாளை பாடி முதல்ல ஆரம்பிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். ஒன்று ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசை. ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இந்த நீதிவண்ணனா இருக்கிறேன் பெருமான நான் மறந்ததே இல்லை. எப்ப இல்ல எந்த மறக்கல அப்படின்னா, அந்த கருவரங்கத்துள் கடந்து கைதொழுதேன் கர்ப்பவாசம் பண்ண நாள்லயே சேவிச்சு. எல்லாரும் கர்ப்பவாசத்திலேயே சேவிப்பாளா சுவாமி? கர்ப்பவாசத்திலே இவரை தான் சேவிச்சுட்டு, நாம இவர் நம்பி இவர் வார்த்தையெல்லாம் நம்பி நாம பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கோம். புழுகிறார் சுவாமி இந்த பொய் ஆழ்வார். இப்படி யாரன்னா பொய் சொல்லுவாளோ? ரொம்ப ஓவரா சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னா இல்ல, அவர் நிஜமா தான் கர்ப்பவாதம் பண்ணதே சேவிச்சிருக்காரு. இருக்கலாம், சில பேருக்கு எல்லாம் ரொம்ப அனாயாசமான ஒரு பகவத் அனுகிரகத்தினால கருவிலே திருவுடையாரா இருப்பாரோ, அதனால பொய்கை ஆழ்வார் கர்ப்பவாசம் பண்ணதே சேவிச்சிருக்காரு போல இருக்கு. சரி, கர்ப்பவாசம் பண்ண, சரி அம்மா பேர் என்னன்னு கேட்டா அம்மாவே கிடையாது சுவாமி அப்படின்னா, அம்மாவே கிடையாது கர்ப்பம் மாத்திரம் உண்டா, இது என்ன புது புழுகா இருக்கு, ரெண்டாவது புழுகு தாங்க முடியலையா சுவாமி. பொய்கை ஆழ்வார் பொய்கையில தானே வந்தார்னு சொல்றா, அதுவும் ஒரு புஷ்பத்திலேருந்து தானே வந்தேன்னு சொல்றா. புஷ்பத்திலேருந்து பிறந்தவருக்கு கர்ப்பவாசம் பண்ணேன்னு சொன்னா, அது என்ன புஷ்பமோ அது என்ன கர்ப்பமோ ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி. அவரே அந்த கருவரங்கத்துள் கடந்து கை தொழுதேன், கருவரங்கத்துள் கடந்து கை தொழுதேன், கர்ப்பரங்கத்திலேயும் சேவிச்சுட்டேன், இன்னைக்கு திருவரங்கத்திலே சேவிக்கிறேன். அப்படியா கர்ப்பரங்கம்னா அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல சுவாமி, இவர் பரமபதத்திலேருந்தே ரங்கநாதன் தான் சேவிச்சுட்டு இருக்காரு. அங்க கர்ப்பவாசம் பண்ணார், இங்க வந்து பிறந்தார். என்ன அப்படின்னா, அங்க இருந்ததுலாம் கர்ப்பவாசமா, என்ன பரமபதநாதனை சேவிச்சுட்டு இருந்ததுலாம் கர்ப்பவாசமா, இங்க வந்து பிறந்தா விட்டுதான் இப்பதான் பிறந்தா மாதிரி இருக்கும் ஆழ்வார். அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஆசை இருந்திருக்கு அவருக்கு, ரங்கநாதன் மேலே பிறகு ரங்கநாதன் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு. நித்யசூரியா இருக்கிறவர் பொய்கை ஆழ்வார், அவர் பாஞ்சஜன்யம்னு சொல்றது, பாஞ்சஜன்யமா இருந்து நித்யசூரியா இருந்து பரமபதநாதன் சேவிச்சுட்டு இருக்கிற இந்த இந்த ஆழ்வாருக்கு ஆசையை பத்தி எவ்வளவு எப்படி இருக்கு, அங்க இருந்தெல்லாம் கர்ப்பவாசம் பண்ணா மாதிரி இருக்கு, இங்க வந்தா அவட்டுதான். இது சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆகி பொண்ணு வந்த ஆத்துக்கு, ஆத்துல எல்லாருந்தா மச்சின நாலு மச்சினர்கள் இருந்தா அப்பப்ப நாலு நாத்தனார் வந்துட்டு போவா, மாமனார் இருக்கா, பெரிய மாமனார் எல்லாம் வந்துட்டு போவா. இவ்வளவு நடுவுல இந்த பொண்ணு நல்லா கலகலந்தா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஆஸ்கா இருக்கு, டிரான்ஸ்பர் கிடைச்சு, டிரான்ஸ்பர் கிடைச்ச உடனே சரிதான் சுட்டு அங்க போய் தனியா போட்டு அப்பாடா இப்பதான் விட்டுது சனியன்னு ஆளாம். அது மாதிரி அன்று கருவரங்கத்துள் கடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. அன்னைக்கு பண்ணதெல்லாம் கர்ப்பவாசம் சுவாமி, இன்னைக்குதான் சுவாமி பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு அபிலாஷியோட முதல்ல 4000 பிரபந்தத்துக்கு முதல் பெருமாளா இருக்கிறவர்னார் அப்படின்னாலே அப்போ நிச்சயமா அப்ப ரங்கநாதனுக்கு திவ்ய பிரபந்தத்துல வெயிட் அதிகம்னு தெரியுது. அதைத்தான் சொல்றாரு இங்க வேலாதீத ஸ்துதி பரிமளம். அதனால வேதங்களினாலே கொண்டாடப்பட்ட எம்பெருமான், திருவாயு மொழியினாலே கொண்டாடப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் யாருன்னா ரங்கநாதன் தான். அந்த ரங்கநாதனை அந்த வேதமும் திருவாயு மொழியும் திருவடியை போத்தி சொல்றது. அந்த திருவடி என்ன வாசனை அடிக்கிறதுன்னா, அந்த வேத வாசனையே அடிக்கிறது, அந்த திருவாயு மொழி வாசனையே அடிக்கிறது சுவாமி. அந்த வாசனையாச்சு. அந்த வாசனை என்ன பண்ணிட்டுனா, அது வாசனை பாதாம்போஜம் திருவடி தாமரையானபடியினாலே வாசனை உண்டு. அந்த வாசனைக்கு இந்த அந்த அந்த தாமரைக்கு இந்த வாசனை உண்டு. இந்த வாசனை என்ன பண்ணிட்டு என்னுடைய துர்வாசனைய போக்குவாங்க. அந்த துர்வாசனைய போக்குறதுனால என்ன லாபம் அப்படின்னா, மனசுல இருக்கிற துர்வாசனை போனாதான் சுவாமி யோகத்துல சாட்சாத்கரிக்க முடியும் ரங்கநாதன. விஷயமோ தியான சோபானம், தியானத்துக்கு எம்பெருமானுடையதான அனுகிரகம் போகணும். அனுகிரகம் போகணும்னா துர்வாசனை போகணும். துர்வாசனை எத்தால போகணும்னா, இந்த சுவாசனையாலே போச்சு, இல்லன்னா தியானத்துக்கு உருப்பட்டு வராது சுவாமி அப்படின்றதுனால ரங்கநாதன் சேவிச்சு ரங்கநாதனை தியானிச்சு திருவடிய தியானிச்சு வந்ததுனாலே வந்த லாபத்தை சொன்னாராம். வேலாதீத ஸ்துதி பரிமளம். போருமா, பண்ற நான் எடுத்த போறோம்ல, இன்னும் பாட்டே முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிச்சுடலாமா? முடிச்சு வேலைக்கு ஆகாது மாமா. அதனால போய் இப்ப திருவடிய பத்தி சொல்லியாச்சு மாமா, அடுத்த வாரம் திருவடி போய் சேவிச்சுட்டு வரட்டும். ஏன்னா அடுத்த வாரம் வைகுண்ட ஏகாதசி, அதுக்காக போறார். அப்புறம் போய் சேவிச்சுட்டு அப்புறம் ரங்கநாதனை பத்தி நாம சொன்னதெல்லாம் மெய்தானா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கன்ஃபார்ம். அவர் ஏற்கனவே நிறைய சேவிச்சுட்டு இருக்கு, நாம தான் சேவிக்கிறதே கிடையாது. அவரே மாசத்துக்கு ஒரு வாட்டி போவார், வாரத்துக்கு ஒரு வாட்டி போவார். அப்ப ரங்கநாதன் போனா அவர் ஸ்பெஷல் தனியா இருக்காரு. அதனால அதுல போய் நல்லா ஜம் சேவிச்சுட்டு வருவார், நமக்காகவும் சேவிச்சுட்டு வருவார். அதனால இப்பொழுதுக்கு இப்பொழுது இப்போ நிறுத்திக்கலாம் மாமா. ஒரு வரியே தாண்டல, ஒரு வரியிலேயே பாதி வரி தான் தாண்டி. அது வேற ஒண்ணும் இல்ல, அது முதல் ஸ்லோகத்தை திருப்பியும் கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்துல, போன வாரம் சொன்ன நிறைய விட்டு போச்சு போல தோணித்து, அதனால திருப்பி கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அது பார்த்தா கொஞ்சம் இழுத்து என்ன பண்றது, அதான் யோகா அனுபவம்னா நேரம் தெரியாம இழுத்துரும், அவளை இழுத்துரும். நமக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே கொஞ்சம் இழுத்து. அதனால திருப்பியும் இனிமே இந்த அடுத்த வாரம் இருக்காது, அதுக்கு அதுக்கடுத்த ஜனவரி என்னமாமா இல்ல, ஓ 2 வீக்ஸ் கிடையாது.